இயேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாம் சார்ந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்தை கூட உங்கள் மனசில் பகிர்ந்து கொள்கிறேன். சில நேரத்தில் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதற்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்முடைய ரட்சியோடு மூலமாக நம்முடைய தேவனுக்கு நாம் ஏற்றுக் கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். என்னவென்று பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக நாம் இந்த நாட்கள் நாம் இருக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்முடைய இரட்சகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவர் மறித்த விதம், நமக்காக எவ்விதமாக மறிச்சார், அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வாங்கின அவமானங்கள், அவர் வாங்கின மற்றும் சகல விதமான பாடுகள் நம்ம இந்த நாட்டில் தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக அங்க இருக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம சொன்ன ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ கர்த்தர் இயேசுவுடைய மரணத்தை நினைவு கூறுவதுடைய முக்கியத்துவத்தை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை பார்க்கும் போது, அநேகரை தொடர்ந்து ஒரு 3 வருடங்களாக நாம் விசேஷமாக ஒரு வழிநடத்தின்படி நாம் இந்த ஒரு பஸ்கா நாட்கள் சம்பந்தமான பாடங்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனால் எடுக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட முயற்சினாலேயோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட ஞானத்தினாலேயோ நாம் எந்த ஒரு விஷயமும் அங்கே பண்ணவும் முடியாது. மாறாக விசேஷமான தேவனுடைய கிருபை அங்கே நமக்கு கிடைச்சி. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற ஜனங்களுக்கும் சரி, அது மிக முக்கியமான விஷயம். அது தேவனே கத்தர் என்ன பண்றார்னா நமக்கு நேரடியாக கொடுக்கிறார். இது வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதாக அர்த்தம் கிடையாது. மாறாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். பேசுகிற எனக்கு கூட பாத்தீங்கன்னா, இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா. அந்த வகையில நாம இந்த வருஷத்துல நம்ம தேவன கிருபையினால ஒரு மிக முக்கியமான விஷயம், நாம கத்துடைய மரணத்தை பத்தி நாம நினைவு கூறிட்டு இருக்கோம். அப்போ நான் இந்த ஸ்டடி நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன விதமான டாபிக் நாம பார்க்கலாம் என்று முயற்சி பண்ணும்போது, நம்ம கடந்த வருஷங்கள்ல நம்ம தனிப்பட்ட வகையில் நம்ம நிறைய ஸ்டடிஸ் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பஸ்கா பழைய ஏற்பாட்டு நிழல், அது சம்பந்தமான ஸ்டடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏசியா 53, அது பத்தி கூட நம்ம ஸ்டடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து கொடுத்த அப்பம் பாத்திரம், அதை பத்தி கூட நம்ம ஸ்டடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏசுடைய கடைசி நாட்கள்ல மேல் வீட்டு அறையில இருக்கும் போது அவருக்கு அந்த அறையில நடந்த சம்பவங்கள் இல்லைங்களா, அந்த சீசர்கள் வந்து கால்களை கழுவுற விஷயம், இந்த விஷயங்கள், அப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்க உரையாடுகிற விஷயங்கள், அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம கடந்த நாட்கள் நம்ம ஸ்டடி பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தை ஸ்டடி பண்ணலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது, ஆனா தேவன் நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எதாச்சும் ஒரு புக் எடுத்து பார்த்தேன். அந்த புக் ரொம்ப உதவியா இருந்துச்சு. அந்த புக்குடைய டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தை. அந்த வார்த்தையை மையமா வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கெட்சமனி டு கல்வாரி ஸ்டடியவே நம்ம என்ன பண்றோம்னா பாக்கிறோம். அது உங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பேப்பர், அந்த கைடு மத்தியில எல்லாம் வச்சிருக்கீங்களா? கைடு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா ஒவ்வொரு கிளாஸ் கொண்டு வரும், நீங்க வரும்போது நீங்க கொண்டு வந்துருங்க. இது நம்ம மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த கைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல நம்ம எழுதியிருக்கோம், ஆங்கிலத்துல அங்க ஒண்ணு இருக்கு என்னன்னா, ஹார்ட் கம்யூனிங் ஜீசஸ். அப்படின்னா கத்தோடு கூட இருதயபூர்வமான ஒரு ஐக்கியம் இல்லைங்களா, கத்தரோடு கூட ஒரு இருதயபூர்வமான ஐக்கியம். இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஸ்டடியில என்னதான் பார்க்க போறோமா, நம்ம கத்தரோடு கூட இசைந்து பார்க்க போறோம், அல்லது கத்தரோடு கூட இசைந்து அவர் இருதயத்துக்குள்ள போய் அவருடைய ஃபீலிங்ஸை நம்ம புரிந்து கொள்வதற்கு நாங்க முயற்சிகளை எடுக்க போறோம். ஆனா இதை பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து பேசும்போது சில விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்பிரஷனோட அங்க வர வாய்ப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பேசுறத விட நீங்க தனிப்பட்ட வகையில போய் அந்த வசனங்களை நீங்க தனிப்பட்ட வகையில தியானிச்சு பார்க்கும் போதுதான் நீங்க கத்தரோடு கூட அந்த ஹார்ட் கம்யூனியன் உங்களுக்கு கண்டிப்பாக அங்க கிடைக்கும் என்பான சகோதர சகோதரிகளே. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்து உங்க மத்தியில கையில கொடுத்துருக்கோம். இது நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி, ஒரு ஸ்டடி மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். மாறாக சப்ஜெக்ட் கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு ஸ்டடி. ஸ்டடி சொல்லும் போது அந்த வசனத்தின் ஆராய்ச்சிகள் நம்ம அங்க பண்ணுவோம். சோ இன்றைய நாளுக்கு என்ன பண்ண போறோம்னா, அந்த ஒரு காரியங்களை குறித்து நாம ஆராய்ச்சி பண்ண இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கைட்ல பாத்தீங்கன்னா, அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஹார்ட் கம்யூனியன் வித் ஜீசஸ், கெர்சமனே முதல் கல்வாரி வரை. கீழே நம்ம அண்டர்லைன் பண்ணிருக்கோம். கெத்செமனையின் வேதனை மற்றும் இயேசுவை சிறைப்பிடித்தல், இது முதல் பாகமா நாம் எடுத்து பார்த்திருக்கிறோம். அப்ப அது மாத்திரம் இல்ல மனு சகோதர சகோதரிகளே, அன்றைய நாள் நீசான் மாசம் 14 நேரம் இரவு 11 முதல் 12 வரை நடந்த சம்பவம். அந்த நாட்கள் ஏப்ரல் நம்முடைய கணக்குப்படி பார்க்கும் போது அங்க என்ன டேட் அங்க வருது பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 2 முதல் வியாழக்கிழமை முதல் ஏப்ரல் மாதம் 3 வெள்ளிக்கிழமை 6 வரை, இந்த நாட்கள் நடந்த ஒரே நாள் ஒரு நாள் நடந்த சம்பவத்தை நாம் என்ன பண்ண போறோம்னா, இது ஸ்டடி மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இந்த ஒரு நாள் நடந்த சம்பவங்களை 4 சுவிசேஷங்கள்ல ஆர்டர் படி இல்ல மாறாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, 4 சுவிசேஷங்களுக்குரிய எல்லா வசனங்களை இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்கக்கூடிய வசனங்களை ஒரு ஆர்டர் படி வச்சு அது ஆர்டர் படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாசிச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் உங்களுக்கு நான் உதவிதான் எடுக்க கொடுக்க போறேன். மாறாக நீங்க தனிப்பட்ட வகையில போய் உங்க வீட்டுல போய் நீங்க கர்த்தருடைய பாடுகள், அவர் பட்ட வேதனை, மிக முக்கியமா அவர் கெத்செமனையிலிருந்து கல்வாரி வரைக்கும் அவர் மனநிலை எவ்விதமாக இருந்துச்சு, அவர் பேசின பேச்சுகள் மூலமா ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் அவருடைய மனநிலை. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இதுக்கு ஒரே வழி நம்ம ஏதாவது கிளாஸ் எடுத்தாலும் தனிப்பட்ட வகையில நாம தியானிக்கும் போதுதான் அங்க ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்போ இதுதான் கூறுது, நம்ம எந்த அளவுக்கு கத்தின் மேல என்ன பண்ணிருக்கோங்க, வெறுப்பு வச்சிருக்கோம்னு அர்த்தமா இல்லைங்களா? இல்லைங்களா? அப்போ கத்தின் மேல நாம எந்த அளவுக்கு நாம அன்பு வச்சிருக்கிறோம், வேற மாதிரி சொல்லணும்னா அவரை மேல நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்றோம் இல்லைங்களா? அது நாம எப்படிதான் புரிஞ்சுக்கலாம்னா, அந்த மிக முக்கியமா கர்த்தருடைய பாடுகளுக்குள்ளாக போய் அவர் ஏன் மறிக்கணும், என்ன காரணத்துக்காக மறிக்கணும், அதை நாம ஏன் தியானிக்கணும், அவருடைய மிக முக்கியமான முக்கியத்துவத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கணுமான சகோதர சகோதரிகளே. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆராய்ச்சியில நாம எடுக்கப்பட்ட வசன பகுதி அந்த முதல் பக்கம் இல்லைன்னா, முதல் பக்கத்திலிருந்து 2 அப்புறம் 3 அந்த மார்க்கு சுவிசேஷம் 14 51 52 வரை இந்த வசனங்கள் வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா, நாம வசன ஆராய்ச்சி பண்ணப்போம். இப்ப எடுக்க போற கிளாஸ் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் மாதிரி எடுக்க போறதுல ஒவ்வொரு வசனம் வாசிக்க போறோம். வாசிச்சு பார்த்து அந்த இடத்துல கர்த்தருடைய மனநிலை, ரெண்டாவது அங்கிருந்த சூழ்நிலை என்ன, சில வசனங்களுடைய வார்த்தையுடைய ஞானம் அர்த்தம் என்ன, இது மாத்திரம் சில உங்க மத்தியில நான் எனக்கு வைக்க இருக்கிறேன் சகோதரர்களே. மாறாக நீங்க சப்ஜெக்ட் மாதிரி நீங்க கேட்க வேண்டாம், நீங்க சப்ஜெக்ட் மாதிரி நான் எடுக்க போறதும் கிடையாது. நீங்க அந்த காரியங்களை தியானிச்சு பார்த்து மீண்டுமாக வீட்டுல போய் நீங்க அந்த வசனங்களை மீண்டுமாக வாசிச்சு நீங்க உங்களுடைய கண்ணை மூடி கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, கத்துடைய பாடுகள் அதையே நாம தியானிக்கணும், அதை எதுக்காக மறிச்சா அவர் அந்த நிலைமையில என்ன மாதிரி இருந்தார், இதை பத்தி நாம தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கணுமான சகோதர சகோதரிகளே. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எப்படிதான் எடுக்கணும்னா, எடுக்கிறவங்க சரி எடுக்கிறவங்களும் சரி கேட்கறவங்களும் சரி எப்படி எந்த ஒரு மனநிலையில இருக்கணும்னா, முழுக்க முழுக்க கிளாஸ் கேட்கறவங்க இருக்கக்கூடாது, மாறாக இருதயத்தோடு கூட என்ன பண்ணணும்னா அங்க கத்துடைய மரணத்துக்குள்ளாக ஒன்றுபட வேண்டும், அது மிக முக்கியமான விஷயம். அப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க என்னை கூட பாக்கப்போ நீங்க மைண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, சொல்லக்கூடிய விஷயங்களை மாத்திரம் காதல வாங்கிட்டு நீங்க தனிப்பட்ட வகையில நீங்க கத்தர பத்தி நீங்க இமேஜினேஷன் என்ன பண்ணலாம்னா, அங்க பண்ணி அவர் என்ன மாதிரி பாடுகள் பட்டிருப்பாரு நீங்க அதை மாத்திரம் பாருங்க. நீங்க என்னை பார்க்க வேண்டாம், என்னுடைய பேச்சு கூட நீங்க பார்க்க வேண்டாம், சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க காதல கேட்டுட்டு வசனங்களையே வச்சுட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொதுவா பாத்தீங்கன்னு சகோதர சகோதரிகளே. சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய சகோதரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொதுவாக நம்முடைய பழக்க வழக்கம் என்னன்னா, ஒரு வசனம் ஒரு அதிகாரத்துல எடுத்தோம்னா அதுல ஒரு ஃபுல் அதிகாரம் வாசிக்கணும், ஆனா ஒரு 2 மாத்திரம் வாசிக்க சொல்லுவோம். 2 வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சில பேர் உட்கார்ந்து இருக்கவங்க தொடர்ந்து வாசிச்சு இருப்பாங்க, பைபிள கீழே குனிஞ்சு வாசிச்சு இருப்பாங்க, ஆனா இங்க கிளாஸ் பேசிட்டு இருப்போம் அவங்க கீழே குனிஞ்சு வாசிச்சு இருப்பான். இது வந்து ஒரு அது எடுக்கிறவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆனா இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நான் பேசுற விஷயங்களையும் காலமாட்டு கேட்டுருங்க, ஆனா உங்களுக்கு கவனம் முழுக்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வசனங்களுக்குள்ளாகவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க கண்கள் அங்க இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதோடு கூட உங்களுடைய சிந்தனை கூட நீங்க கத்தருக்குள்ளாக அங்க போக வேண்டியது அங்க அவசியமா இருக்கணுமான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, பஸ்கா அன்னைக்கு ஏப்ரல் மாதம் 5 உங்க மைண்ட் என்ன மனநிலையில இருக்குமோ அந்த மனநிலைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வந்துருங்க. ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது நீங்க தயவு செய்து அந்த மனநிலைக்குள்ளாக வந்துருங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஏப்ரல் மாதம் 5 நம்ம எப்படி இருப்போமோ இல்லைங்களா, எப்படி நம்ம மைண்ட் நமச்சுக்குவோம் இல்லைங்களா, மோஸ்ட்லி சைலண்டா இருப்போம், தேவலாமோ சிரிக்க மாட்டோம், தேவையில்லாம பேச மாட்டோம், விஷ் கூட பண்ண மாட்டோம். அமைதியா இருந்து அந்த வசனங்களை மாத்திரம் திறந்து வச்சு படிப்போம். அது பர்டிகுலர் இதுதான் படிப்போம்னா, அந்த கடைசி நேரத்துல வந்து அனுபவங்களை மாத்திரம் தான் படிப்போம். மற்றபடி பழைய ஏற்பாடு நிலையோ நீங்க அந்த பக்க நிலையோ படிக்க மாட்டோம். அதே போல நிருபங்க சொல்லப்பட்ட விஷயங்களும் படிக்க மாட்டோம். அதிகம் எது படிப்போம்னா, அந்த கத்திரேசு கிறிஸ்து மேல் வீட்டரில் இருந்து அந்த கொல்கதா போற வரைக்கும் நடந்த சம்பவங்கள் வசனங்களை மாத்திரம் அதை நாம என்ன பண்ணுவோம்னா எடுத்து படிப்போம், முழு கவனம் செலுத்துவோம். முடிஞ்சளவு கத்தோடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக நாம அதை நாம கவனம் வைப்போம், ஞாபகத்தை கொண்டு வந்து நாம தியானிப்போம். அதே மைண்ட்ல இப்போ நீங்க வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு சகோதர சகோதரி, எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்க கையில இருக்கக்கூடிய அந்த கைடை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு வசனமா வாசிக்க போறோம். வாசிச்சு வாசிக்கும் போது அதற்கான சில ஞான அர்த்தங்களை கூட நாம சில விஷயங்கள் கொடுப்போம். ஆனா சில வசனங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சில விளக்கங்கள் கொடுக்க போறதுல அந்த வசனங்களை அப்படியே வாசிச்சு நம்ம அப்படியே தியானிச்சு தென் நம்ம அடுத்த வசனங்களுக்கு நேராக கடந்து போயிடலாம் என்பது சகோதர சகோதரர்களே. இப்ப கடைசியா இந்த சப்ஜெக்ட் இந்த நம்ம பார்த்த கிளாஸ் உடைய சம்மரைஸ் நான் உங்க மத்தியில நாங்க கொடுக்கறேன். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, மார்க் சுவிசேஷம் இல்லைங்களா 14 அதிகாரம் 32 36 வரை இல்லைங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பென் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுலயே நீங்க நோட் பண்ணிக்கலாம். சில பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் கூட நீங்க தெரிந்து கொள்ளலாம், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதான சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை குறித்து நாம தியானிக்கலாம். இப்ப பாருங்க, இப்போ இந்த வசனங்களை நானே வாசிக்கிறேன், நீங்க யாரும் வாசிக்க வேண்டாம். நீங்க நல்லா கவனிங்க, உங்க தலையை கீழே குறிஞ்சு வசனங்களுக்கு மாத்திரம் நீங்க செய்தி கொடுங்க. உங்க முழு கவனம் அந்த வசனத்துக்குள்ளாவே நீங்க போயிருங்க. இது மிக முக்கியமான அவசியமா இருக்கு என்பதான சகோதர சகோதரிகளே. ஆனா சில விஷயங்கள் சொல்லும் போது மாத்திரம் நீங்க என்னை கவனிச்சா அங்க போதும். இப்ப நாம ஆரம்பிக்கலாம். நானே வாசிக்கிறேன் என்பதும் சகோதர சகோதரிகளே. எலக்ட்ரிசிட்டிங்களா நீங்க முடிஞ்ச அளவுக்கு இது வச்சுக்கோங்க. கையில பைபிள் கூட திறந்து வச்சுக்கோங்க, அது கூட ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. கையில பைபிள் கூட திறந்து வச்சுக்கோங்க. நாம் ஆரம்பிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 14 அதிகாரம் 32 வரை உள்ள வசனங்களை ஒன்றை ஒன்று நாம் பார்ப்போம். முதலாம் 32 வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நாம் ஜெபம் பண்ணும் அல்லவும் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி, அதை தொடர்ந்து இங்க மிஸ் ஆன ஒரு வசன பகுதி இருக்குது. அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை லூக்கா 22 அதிகாரம் 40 வசனத்துல இருக்குது. அதை நீங்க அந்த கைட்ல நீங்க என்ன பண்ணிக்காம பென்ல நோட் பண்ணிக்கோங்க என்று சொல்லி அந்த பிராக்கெட் பக்கத்துல லூக்கா 22:40 அங்க ஆட் பண்ணணும், சேர்க்க வேண்டும். பட் நம்ம அங்க சேர்க்க மறந்துட்டோம், அதை நீங்க மனசுல வச்சுக்கோம். அங்க என்ன வருதுன்னா, நம்ம சகோதர பார்க்கும் போது நான் சேர்த்து வாசிக்கிறேன். பின்பு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி, இங்கே என்ன வாசிக்கிறோம், அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தை நாம் என்ன பண்றோம், மன சகோதர சகோதரிகளே, அங்க சேர்த்து வாசிக்கிறோம். மிக முக்கியமான விஷயம், இங்க இருந்தா கத்திரேசு கிறிஸ்து கெத்செமனின் அனுபவங்கள் ஆரம்பிச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு ஏன் போனார், காரணம் என்ன, இதை குறிச்சு நம்ம கடந்த வாரத்திலே நம்ம அங்க தியானிச்சோம் இல்லைங்களா. எதற்காக இயேசு கிறிஸ்து அங்க போனார், மிக முக்கியமான அந்த 4வது காரணத்தை குறிச்சு நம்ம அங்க தியானிச்சோம். என்னன்னா, அவர் தன்னுடைய மரணத்தை நினைச்சு இல்லைங்களா, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு தனிமையான இடத்தை நோக்கி அங்க டிராவல் பண்ணார். சோ கெத்செமனேல இயேசு கிறிஸ்து என்டர் ஆகும் போதே அவர் மைண்ட் என்ன மைண்ட்ல இருந்தா, என்ன சூழ்நிலையில அவர் இருந்தா, டோட்டலா பாத்தீங்கன்னா அவர் சுத்தமா பலமே இல்லாம போயிடுச்சு. அந்த வரக்கூடிய சோதனைகளை சந்திப்பதற்கு அவருக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அந்த மாதிரி மனநிலையில அவர் இருந்ததாக அங்க பாக்குறோம் மன சகோதர சகோதரி. அப்பதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கூட்டிட்டு சீஷரோடு கூட சேர்ந்து என்ன பண்றாருன்னா கெத்செமனேக்கு அங்க போறாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஊழிக்கு நாட்கள பல நேரங்களை தேவன் கூட அவர் ஜெபம் பண்றதுக்கு தனிமையா போயிருக்கா. ஆனா இந்த இடத்துல மாத்திரம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா சீஷர்களை அங்க கூட்டிட்டு போயிருக்கா. பட் பல நேரங்களா போயிருந்தாலும் பட் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்துக்காக இயேசு கிறிஸ்து சீசர்களை அங்க கூட்டிட்டு போனதாக பார்த்தோம். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து சீசர்களை கெரிசமனுக்கு அங்க கூட்டிட்டு போறா என்ன காரணம் அப்படி பாத்தீங்கன்னா, அவர் மிக முக்கியமான காரணமான சகோதரே சகோதரே, இயேசு கிறிஸ்து சீசர்கள் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தா, அதே சமயத்துல சீசர்கள் கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான் இல்லைங்களா. அதனால இயேசு என்ன பண்ணாருன்னா, அவர் தனிமையா போய் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணாம யாருக்கோ ஜெபம் பண்றது கூட்டிட்டு போறாருன்னா, தம்முடைய சீசர்களை ரெண்டு காரியத்துக்காக கூட்டிட்டு போறா. ஒண்ணு விழித்திருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இல்லைங்களா? பாருங்க, இப்ப ஏசி குறித்து சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எதை குறித்து ஏசி குறித்து ஜெபம் பண்ணு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லீங்களா? அதான் பாருங்க, நீங்க அதுக்கடுத்த வைகிற வசனம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் நம்ம தொடங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும் போது சிலரை கூட்டிட்டு போறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, பாண்டு பேருக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, நீங்கள் விழித்திருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எதுக்குன்னா, சோதனைக்கு உட்படாது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும், இயேசு கிறிஸ்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் ஏன் இந்த வார்த்தைகளை அவர் அங்க சொல்லவே, அதுக்கு என்ன காரணங்களா இருக்கும் அன்பான சகோதர சகோதரர்களே என்று பார்க்கும் பொழுது ரெண்டு காரணம். முதல் காரணம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், என்ன சோதனை வரப்போகுதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய சீசர்கள் என்ன போறாங்க, கொஞ்சம் இடலாக போறாங்க. அது மாத்திரம் இல்ல, விசுவாசத்துல ரொம்ப பலவீனமாயிட்டான். மிக முக்கியமா பேதுரு இதா மிகப்பெரிய தவறு பண்ண போறான். இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனை, இந்த இடரில் வரக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால அந்த சோதனைக்குள்ள அவங்க ரொம்ப விழிப்புள்ளவா இருக்கு. நோக்கத்துல தேவன் சொல்றாரு, கட்ட சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனா பாருங்க, இது மிக முக்கியமான வார்னிங் கற்று கொடுத்தா. அந்த வார்னிங்க 12 பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப லைட்டா எடுத்துட்டான், ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துட்டான், ரொம்ப சீரியஸா எடுத்து மாறாத ரொம்ப கேர்லெஸ்ஸா அங்க எடுத்துட்டாங்க சகோதர சகோதரி. இது மிக முக்கியமான ஒரு பாடம். சோ நாம கூட சில நேரங்களில் இந்த நாட்கள் ஒரு வார்னிங் கொடுக்கிறோம்னா, என்ன வார்னிங்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நாட்கள் கெட்சமணி நாட்கள், கடைசி நாட்கள், மகாபாரத நாட்கள் வரப்போகிறது, ராஜ்யம் முடிய போகுது, மணிக்கு ராஜ்யம் கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போகுது, சபை வாய்ப்பு முடிய போகுது, இதெல்லாம் சில விஷயங்களுக்கு கொடுக்கிறோம்னா அது வார்னிங் நம்ம கொடுக்கிறோம். ஆனா அது எடுத்துக்கொள்ளுகிற விதத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தங்க ரொம்ப சீரியஸா கவனிப்பாங்க, இன்னொருத்தவங்க லைட்டா என்ன பண்ணிக்குவாங்க, அந்த வார்னிங்க எச்சரிப்பா அங்க வாங்கிக்குவாங்க மன சகோதர சகோதரிகளே. ஆனா ரெண்டு பேர்ல யார் வரப்போகிற அபாயத்திலையும் சரி சோதனைகளிலும் சரி நிலைநிற்பாங்கன்னா, யார் அந்த வார்னிங்க அந்த எச்சரிப்பை சரியான முறையில கால கேட்டு வாங்குறாங்களோ அவங்க நினைக்குவோம். அப்போ இன்னொரு நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து அங்க கொடுத்தார். ஆனா இன்னொரு நோக்கம் இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வசனம் வாசிக்கிறோம் என்னன்னா, அதே 32 வசனம், பின்பு கெத்தமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணுமளவும் இங்கே உட்கார்ந்துறீங்கள் என்று சொல். அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் போய் என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன், நீங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க. ரெண்டு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண போறேன், நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படிதான் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றதாப்போ. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் ஃபர்ஸ்ட் அவர் ஜெபம் பண்ண போகணும்னா, முதலாவது அவர் என்ன பண்ணுங்க, பலப்பட வேண்டியது அவருக்கு. என்ன பாருங்க, சீசர்கள் ஆல்ரெடி எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வீக்கா இருக்கிறாங்க. தலைவராட்சி எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இவரே எப்படி இருக்காரு, இவரு கொஞ்சம் வீக் ஆயிட்டா. இப்ப இவர் பலப்படுறதுக்காக என்ன பண்ணாராமா, போய் தனிப்பட்டவர்களை போய் ஜெபம் பண்றதுக்காக அங்க போற. அது மாத்திரமல்ல, நான் ஜெபம் பண்ண போறேன், பட் நீங்க கூட எப்படி இருங்க, சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபம் பண்ண. மிக முக்கியமான ஒரு அந்த விஷயத்தை அங்க தெரியு அங்க சொல்றதாக அங்க பாக்கணும் அன்பான சகோதரர் தவிர. சோ பாருங்க, இது நம்முடைய நாட்கள்ல கூட ரொம்ப மிக முக்கியமான விஷயமா. சோ கத்ரேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவுக்கு வருகின்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம். அவர் அந்த நாட்கள்ல எந்த விதமா பலவீனமா இருந்தா, எப்படி தேவன்கிட்ட போய் அவருக்கு வேண்டிய பலன் கிடைச்சோ, அந்த காரியங்களை இன்னைக்கு நாம கூட பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கும். சோ பார்க்கும் பொழுது நம்ம கூட சில பலம் தேவைப்படுது. அதற்காக சில சோதனைகள் கூட சோதனைகளுக்குள்ளாக கூட நாம் அனுமதிக்கப்படலாம். அந்த சோதனைகளிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டிய மிக 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 முக்கியமாக இருக்கிறது. சகோதர சகோதரி பாருங்க, இப்ப சொல்றா நான் ஜபம் பண்ண போறேன், நீங்க வெளித்திருந்து ஜபம் பண்ண. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டி கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் சொன்னீங்க. இப்ப பாருங்க, அவர் செபப்பட தனியா போனா, ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா யாரு கூட்டிட்டு போறாருன்னா மூணு பேர்த்தை கூட்டிட்டு போறார். என்ன காரணம், எதற்காக ஏற்றுக்கிறது மூணு பேர்த்த தனிமையா போய் கூட்டிட்டு போகணும் கூட இல்லைங்களா, என்ன காரணமா இருக்கும் பாருங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த வார்த்தைய அர்த்தம் உண்மையிலே நான் வாயில சொல்றேன், பட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, பட் தனிப்பட்டவர்களை தியானிச்சுப்பாங்க. என்னன்னா, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோரை கூட்டி கொண்டு போய் எதுக்காக கூட்டி கொண்டு போறாருன்னா திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இது எப்படி இருக்கும் தெரியுமா, அவர் ரொம்ப ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பயத்துல அவர் ரொம்ப பயத்துல இருக்கா, ரொம்ப திகிலடையறா, வியாகுலமா இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு மூணு பேர்த்த கூட்டிட்டு போறார். ஏன் பாத்தீங்கன்னா, இந்த மூணு பேருடைய கேரக்டர் என்ன தெரியுமா, பன்னெண்டு பேருக்குள்ள மூணு பேர் என்ன மாதிரியான கேரக்டர்னா வைராக்கியம் உள்ளோம், வைராக்கியம் கொண்டோம், எதுவுமே பேஸ் பண்றதுக்கு தைரியமா நிற்பான். ஒரு சமயம் அதான் பாருங்க, யாக்கோபு யோவானுக்கு என்ன பேராமா, இடிமுழக்கத்தின் மக்கள், இடிமுழக்கத்தின் மக்கள் சொல்லிச்சான், ஏத்துக்கிறது பேர் வச்சா. ஏன்னா இவங்க எந்த விஷயம் தைரியமா என்ன பண்ண நின்று பேஸ் பண்ணுவான். அதே போல பேரு ஏன் குடிச்சு போனார்னா, பேருக்கு ஒரு பேர் இருக்கு என்னங்க, பீட்டர் இல்லைங்களா, பேருனா என்ன மீனிங், ஆமா பெட்ராஸ் இல்லையா, அப்ப என்ன சொன்னா அவருக்கு பைராகியத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன், தைரியம் உள்ள மனுஷனா இருந்தா இல்லைங்களா. அப்ப ஏன் இந்த மூணு பேர்த்த ஏத்து கிறிஸ்து கூட்டிட்டு போதும்னா, கூட்டி போறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன சகோதர சகோதரிகளே, அது பிரதர் ரொம்ப அருமையா விளக்கம் கொடுக்கறாரு. ஏன்னா பாருங்க, ஏத்து கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனுஷன், அவர் ஒருத்தர் பலர் ஏசு கிறிஸ்து, அவர் ஸ்ட்ராங்கான அவர் ஒரு மனிதர், ஏசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷன். அப்ப அந்த நேரத்துல அந்த நமக்கு தெரியும், கடந்த கிளாஸ்ல பார்த்தோம், அவர் ஆல்ரெடி ஆயிட்டா ரொம்ப வீக் ஆயிட்டா, ரொம்ப பலவீனம் ஆயிட்டா. அந்த நேரத்துல போய் தேவன்கிட்ட போற, ஆனா அதே சமயத்துல அவருக்கு என்ன கூட தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு மனுஷனுடைய ஒரு இறக்கம் கூட தேவை, வேறமே சொல்லணும்னா மனுஷனுடைய ஆறுதல் கூட அங்க தேவைப்படுச்சு. பாரு என்ன டச் பாரு, பேசிக்கிட்டு கூட்டிட்டு போகும்போது நீங்களும் வாங்க சொல்றாரு. ஏன்னா அவர் என்ன மைண்ட்ல போயிருப்பாருன்னா, நான் போய் ரொம்ப துக்கப்பட போறேன், நீங்க எனக்கு என்ன அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், கூட வந்தீங்கன்னா என்னைய பார்த்து ஆமா தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க, என்னமோ நீங்க மரணம் நீங்க மறிக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க, இன்னைக்கு பஸ்கான சரிக்கும் போது சொன்னீங்க நான் வந்து மறிக்க போறேன்னு. அப்போ நீங்க காட்டி கொடுப்பா வேற சொன்னீங்க, அதை குறிச்சு வேற எங்களுக்கு ஏற்கனவே கவலை வேற, சோ நீங்க வந்து கவலைப்படாதீங்க சொல்லிட்டு தட்டி கொடுப்பு தட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து நினைச்சு என்ன பண்ணாருங்க, இந்த மைண்ட்ல ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அன்பான சகோதர சகோதரி அங்க போனதா மிக மிக ஸ்பஷ்டமா வாசிக்கிறோம், அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவாயும் தம்மோடை கூட்டி கொண்டு போய் திகிலடையவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார். இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். ஏன் மூணு பேர்த்த கூட்டிட்டு போறாருன்னா, ஒரே காரணம், அப்பயாச்சியை ஏசு கிறிஸ்து கூட போய் அவங்க ஏசு கிறிஸ்து தைரியப்படுத்தவும் அவருக்கு ஆறுதல் சொல்லவும் அவர் பண்ணுவாரு நினைச்சு கூட்டிட்டு போனா, ஆனா சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த மாதிரி பண்ணலை. அப்ப கூட ஏசு கிறிஸ்து தனிமையாக விடப்பட்டார், அந்த மனுஷனுடைய ஹெல்ப் கூட அவருக்கு கிடைக்கும். மிக இது கூட மிக முக்கியமான விஷயம் மன சகோதரர் சகோதரிகளே. அப்போ கர்த்தருடைய அந்த கடைசி நாட்கள்ல, அந்த கெட்சமனை நாட்கள்ல அவர் ஜெபம் பண்றதுக்கு போறதுக்கு முன்பாக யாரு கூட குடிச்சு போறாருன்னா, தன்னுடைய சீசருடைய உதவி கூட யார் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா நாடினார், பட் சீசர்கள் அவங்க முடிச்சு. பாருங்க, இது நான் ஜஸ்ட் பாயிண்ட சொல்லிட்டேன். அப்படின்னா இயேசுடைய மைண்ட் என்ன மாதிரி மைண்டா இருந்து சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். அப்படி மூணு பேர்த்தையும் கூட்டி போன அளவுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு வேதனை இருந்திருக்கு பாருங்க. நாமளே பாருங்க, உலகத்துல இறந்து போயிட்டாங்க, உதாரணமா இப்ப அப்பாவோ அம்மாவோ இல்ல மனைவியோ பிள்ளையோ இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த தனிப்பட்ட நபர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவார், ரொம்ப துக்கப்படுவோம். ஆனா அவர் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னா, ரெண்டு பேர் இருந்துட்டு அவங்க தோல் மேல சாஞ்சு அவங்க தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி அப்படி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த மைண்ட் கண்டிப்பா. இதை நான் சொல்ற விஷயத்த நீங்க தனிப்பட்ட வகையில நீங்க புரிஞ்சுக்கோ. இதே சாதாரண விஷயம் நமக்கே எப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷா இருக்கும் போதே அவருக்கு அந்த நேரத்தில் சூழ்நிலை மிக முக்கியமான விஷயம். அவ்வளோ பயம், அவ்வளோ பலவீனமா இருக்க, ரொம்ப மனதளவும் சரி சரீரத்திலும் சரி ரொம்ப பலவீனமா இருக்கா. அப்ப இயேசு கிறிஸ்து உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாம் போச்சு. ஏன்னா ஏற்கனவே ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்து ஜனங்களை கொடுத்ததுனால இவரு பலவீனமாயிட்டா. பத்தாவதுக்கு மன ரீதியா பயங்கரமான போராட்டம். இயேசு கிறிஸ்துக்கு என்ன விதமான போராட்டம், அதை குறிச்சு வசனம் நீங்க என்ன சொல்லுதுன்னா, அவர் திகிலடையவும் மிகவும் வியாபாரப்படவும் தொடங்கினார். இந்த வார்த்தையை பிரதர் எப்படி கொடுக்கிறாருன்னா, ரொம்ப அறிஞர். அந்த வார்த்தையை ஒரே லைன்ல கொடுக்கிறார், இதுக்கு விளக்கம் எல்லாம் கொடுக்கல, ஒரே லைன்ல கொடுக்கலாம். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல விளக்கம் கொடுக்கிறேன். சகோதரர்களே, என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு கொடுக்கிறார் பாருங்க, திகிலடையவும் மிகவும் வியாபாரப்படவும் தொடங்கினார். அது என்ன சொல்றாருன்னா, நோ ஒன் கேன் தாட்ஃபுல்லி ரீட் திஸ் லெசன். கண்டிப்பா ஒருவராலும் இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்க முடியாது. எப்பனா எப்ப அவர் இந்த விஷயங்களை கத்தர் என்ன மாதிரியா நிலைமையில இருந்தா அது அப்படின்னு என்ற காரியத்தை ஃபீலிங்கோட புரிஞ்சுக்கிறான். ரொம்ப எமோஷனலா ஃபீலிங்கோட இத படிக்கிறாங்களோ தியானிக்கிறாங்களோ அப்பறம் புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான திகில் அடைஞ்சிருப்பார், என்ன மாதிரியான வியாபுலம் அங்க பட்டிருப்பார். மாறாக ஒருவேளை யார் ஒருவர் இந்த காரியங்களை ஒரு ஃபீலிங் இல்லாம ஃபீலிங்கே இல்லாம புரிஞ்சுக்கிறாங்களோ, ஒரு வெறுமனை வாசித்து போறாங்களோ, ஓ ஆமா கத்த திகில் அடைஞ்சா வியாபுலப்பட்டா அப்படி வாசித்து போறாங்களோ, கண்டிப்பா மனசுகிறவர்களே இந்த காரியங்களை சரியா அவரால் புரிந்து கொள்ளவே முடியாது. இது மிக முக்கியமான விஷயமாக இந்த காரியத்தை பத்தி நீங்க நம்ம தனிப்பட்டவர்களை தியானிக்கும் போது, கத்திரே சிக்கிறது தன்னை கெர்சமனையில அவர் பட்ட வியாபுலம், அவர் பட்ட கஷ்டங்கள், இதை குறிச்சு நம்ம ஏற்பட்டா நமக்கு காரணம் தெரியும். நீங்களா என்ன காரணமா இயேசு கிறிஸ்து வியாபுலப்பட்டா, அதை குறிச்சு எப்ரேயர் 5:7 வாசிக்கிறோம், தம்முடைய தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கிங்களா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல வியாபுலப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, அவருக்கு மனப்புறட்டம் பயங்கரமா இருந்துச்சு. என்ன மனப்புறட்டம்னா, ஒரு பக்கம் உலகத்தின் ஜனங்களை மீட்கணும், அப்படி மீட்கணும்னா பரிபூர்ணமா மறிக்கணும். இன்னொரு பக்கம், நான் பரிபூர்ணம் இல்லாம மறிச்சேன்னா நான் திரும்பி வர முடியாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கத்திரேசு கிறிஸ்து அவர் மைல வேற விஷயம் கூட இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வர வேண்டும். ஏன்னா பிதாவாகிய தேவன் கூட நித்திய நித்தியமா வாழவே இல்லைங்களா. அது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் மக்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிற அங்க ஒரு விஷயமா கூட அங்க இருக்குங்களா. அது மாத்திரமல்ல, அந்த நேரத்துல சீசருடைய மனதை கூட பலப்படுத்த வேண்டும். இவர் பலப்படுத்த முடியாத கண்டிஷன், இவரே வீக் ஆயிருக்க இல்லைங்களா, இவரே ரொம்ப வீக் ஆயிட்டா இல்லைங்களா. அது மாத்திரமல்ல, அவருக்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு மறிகள் ரெடி. மாறாக அவர் எப்படி மறிக்கிறதுக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் விரும்பினாரோ, அவமானப்பட்டு மறிக்கூடாது இல்லைங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு மறிக்கூடாது. மரம் மறிக்கிறோம், பட் அவமானப்பட்டு இல்லைங்களா, ரொம்ப கேவலமான மரணம், அந்த மாதிரியான ஒரு தேவ தூஷணம் சொன்ன அந்த மாதிரியான மரணம் மறிக்க வேண்டாம். அந்த மைண்ட்ல கூட அவர் இருந்தார், பட் இயேசு கிறிஸ்து விரும்பல. மாறாக தேவன் கிட்ட எப்படியா போய் கேட்டாருன்னா, பாருங்க, அது இயேசு கிறிஸ்து சரி, அவர் வந்த நோக்கம் என்னன்னா, மரணத்துக்காக கண்டிப்பா மறிக்க, இதற்காக என்ன பண்ண வந்து. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னதான் அந்த மைண்ட்ல இருந்தாலும் தேவன்கிட்ட பாருங்க தைரியமா இருக்கிறார். பாத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் என்ன இருக்கிறாருன்னா, தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க வைக்கிறார். அப்ப அங்க இயேசுடைய மைண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அவர் தேவன்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறார், நீங்க நான் இந்த மாதிரி மரணம் மறிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய திட்டத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் பண்ண முடியுமா சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க. நான் கண்டிப்பா மறைக்கிற தேவன், இந்த விஷயத்துல மாத்திரம் நீங்க திட்டம் பண்ணிருக்கீங்க தெரியுது. ஆனா கொஞ்சம் இது மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க மாத்திய, ஏன்னா எனக்கு தெரியும் நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன். நீங்க இப்படி சோதனைகள் வச்சுட்டீங்க, வரக்கூடிய சோதனைகள் எதிர்ப்பா சோதனை வரப்போ. பாருங்க, 3.5 வருஷம் ஏசு கிறிஸ்துக்கு வந்த சோதனைகளும் அந்த டைம்ல வந்த சோதனை டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏசு கிறிஸ்து அந்த 3.5 வருஷத்துல யாராவது காரி துப்புன மாதிரி படிச்சிருக்கீங்களா, பட் பண்ணிருக்கலாம், பட் வசனங்களை படிக்கிறது. ஆனா எங்க துப்பி இருக்காங்கன்னா, அந்த அந்த ஒரே நாள் எங்க நீசான் மாசம் 14 அங்க துப்பி இருக்காங்க. ரெண்டாவது கண்ணத்துல ஓ என்ன பண்ணிருக்காங்க, அரைஞ்சிருக்காங்க. பட் இது நம்ம எங்க வாசிக்கிறோமோ அதிகமா இங்கதான் வாசிக்கிறோம் இல்லைங்களா. கோவிலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஓய் தொலை என்ன பண்ணிருக்காங்க, ஓய்ங்க வச்சிருப்பாங்க, மிக வச்சிருப்பாங்க, டெக்னாலஜி இல்ல, கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு எப்படி வச்சிருப்பாங்க சொல்லிட்டு கற்பனை பண்ணி. கண்டிப்பா கோல் தடியா இருக்கு இல்லைங்களா, அவர் பாட்டு ஏசி கிட்ட உட்கார வச்சிருக்கான், ரெட் கலர் டிரஸ் அங்கி போட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா முள்முடிய அங்க வச்சு நீ அமர்த்திக்கிறான், வச்சு கோயில ஓடி சில அடிக்கிறான். நினைச்சு பாரு, இதெல்லாம் ஏசிக்கிறதுக்கு வந்த சில விசேஷமான சோதனைகளாக அணுகிருச்சு. அப்போ அது மாத்திரமல்ல, அவர் கொஞ்சம் நேரத்துல சீசரிகள் தங்களை விட்டு ஓடி போக போறாங்க, எவ்வளவு பேர் கொடுமையான விஷயமா இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பவுமே தன் சீசர்கள் கூட இருக்க ரொம்ப விருப்பப்படுவா, ஏன்னா அவங்க பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இந்த நேரத்துல மிக முக்கியமான கண்டிஷன்ல அவர் விட்டு எல்லாம் கைவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அது கூட இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப சோதனையான ஒரு நேரமா இருந்துச்சு. அது மாத்திரம்ல வரக்கூடிய விஷயங்கள், பல இடங்களில் இயேசு கிறிஸ்து அலைக்கழிக்கப்படுவா, அங்கெங்களே கூட்டிட்டு போவான், அங்க நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்பான். அந்த அந்த இடத்துல போய் இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டா பதில் சொல்ல வேண்டும். எந்த இடத்துல போக பண்ணக்கூடாது, அது அவசரப்பட்டு தவறான ஸ்டெப் எடுத்து கூட வச்சார்னா அவர் மறுச்சது வேஸ்டா போயிடும், எல்லா சிறுவர்களுக்கும் நன்மையே கிடைக்காம போயிடும். இதெல்லாம் பாருங்க, இயேசுக்கிறது மைண்ட்ல இருந்து அது நிமித்தமே வியாபலப்பட்டான் இல்லையா. ஆனா 3.5 வருஷம் நாட்கள்ல இயேசு கிறிஸ்து எல்லாம் சரி நான் கண்டிப்பா மறிக்க போறேன் எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், இந்த கடைசி நேரம் நெருங்க நெருங்க நெருங்க, அந்த வேலை நெருங்க நெருங்க நெருங்க, அவருக்கு அவருக்கே பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல்ல ரொம்ப வேதனையாயிடுச்சு. அது எந்த அளவுக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு வாசிக்கலாமான சகோதர சகோதரிகளே, இப்ப வசனம் வாசிக்கலாம். நான் இப்போ 34 வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அப்பொழுது அவர் எப்பனா அமிதமாக திகிலடையவும் மிகவும் வியாபலப்பட தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல். ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை இங்கே, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இங்கதான் ஒரு மிக முக்கியமான வார்த்தை கண்டுபிடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து துக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், என்ன காரணம் சொல்லும் போது வசனம் சொல்லுது அது மரணத்துக்கு ஏதுவான். அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பயப்படற மரணம் அவர் தெரியும் இல்லைங்களா, அவர் வந்த நோக்கமே மறுக்கிறக்கா. பட் என்ன விதமான மரணம் சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது குறிக்குது பாருங்க. நமக்கு இன்னைக்கு உலகத்துல பொதுவா மனுஷங்களுக்கு மரணம் என்பது ஒரு பழக்கப்பட்ட விஷயம். இப்ப நாளைக்கு ஒரு ஒரு இன்னொரு ஒரு மாசத்துல மறிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஒரு நபர்கிட்ட போய் சொல்ற வச்சுக்கோ, அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரா, ஐயோ மறிக்க போறேன் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு அழுது புலம்பி வேர்த்து விறுவிறு தன்னமே செய்வாரா? ரொம்ப கேஸ்ட் நாட்டுல அந்த கடைசி நேரம் வரும்போது மாத்திரம் மனசுல கவலை இருக்கு, ஆனா ரொம்ப டீப்பா என்ன பண்ண மாட்டாருங்க, செய்ய மாட்டான். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த மறிக்க போற இந்த விஷயத்துக்காக ரொம்ப பீதி ஆயிட்டா, ரொம்ப கவலைப்பட்டா. அது எந்த அளவுக்கு கவலைப்பட்ட பேடி நம்ம பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மறிக்க போற காரியத்துக்காக ரொம்ப கவலைப்பட்டா, ஏன்னா விழுந்து போன மனுஷனுக்கு மரணம் பழக்கமானது, ஆனா பரிபூர்ண மனுஷனுக்கு மரணம் அது ஒரு புதுசு. ரெண்டாவது அது இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு எனிமி மாதிரி இருந்துச்சாம், சத்துரு மாதிரி இருந்துச்சாம். ஏன்னா ஒருவேளை மரணம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூட அந்த மரணம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது ஒருவேளை தப்பு பண்ணி கூட இயேசு மறிச்சிட்டாருன்னா அந்த மரணம் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ரெண்டாம் மரணமா கூட என்னமோ, ஏன்னா இயேசு கிறிஸ்து முதல் புதிய சிருஷ்டி இல்லைங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த இடத்துல மறிச்சிட்டாருன்னா, பாவம் பண்ணி மறிச்சிட்டாருன்னா, சின்ன மிஸ்டேக் பண்ணி மறிச்சிட்டாருன்னா புது சிருஷ்டி என்னாச்சுக்கோ, மறிச்சு போச்சு. இயேசு கிறிஸ்து எங்க போனமே அர்த்தமாயிடும், ரெண்டாம் மரணத்துக்கு போனமே அர்த்தமாயிடும், கண்டிப்பா அவரால் திரும்பி வரவே முடியாது. அப்போ நமக்கு மரணம் பாத்தீங்கன்னா ஒரு பொருட்களாக விஷயம், ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி கிடையாது. அந்த ஒரு மரணம் அவர் எப்படி பார்த்தாருன்னா, மரணத்தை சாதாரணமா பார்க்கல, இந்த மரணம் எனக்கு முன்பாக இருக்குது, இது எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம், மனப்போராட்டம். இதுக்குள்ள நான் போக போறேன், இன்னும் எனக்கு முன்பாக இருக்குது, இதுக்குள்ள என்ன கொஞ்ச நேரத்துல நான் போக போறேன், ஆனா போகும்போது போற வழியில மேற்காணத்துக்கு என்ன ஆகக்கூடாதுதான், பலவீனமாயிட்டு துக்கம் பாவம் பண்ணிட்டு நான் போயிருக்கிறேன். போகும்போது கரெக்டா போகணும், பரிபூர்ணமா போகணும், இந்த மிஸ்டேக்குமே பண்ணணும். அப்போ இது ஒரு மிக 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 போராட்டமாக அங்க இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்முடைய நம்முடைய வழக்கத்துல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாக்குறேன் பாருங்க. மன சகோதர சகோதரே, ஒரு பள்ளிக்கூட மாணவன் இருக்கிறார், ஒண்ணுமே சரியா படிக்கணும்னு வச்சுக்கோம், சரியா படி ஒரு வருஷம் நல்ல நேரம்லாம் போ, ஒரு வருஷம் ஸ்கூல்ல போறாரு வரா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா எக்ஸாம் டைம் நெருங்கிடுச்சு இல்லைங்களா, அப்போ நீங்க எல்லாம் அனுபவப்பட்டு இருப்பீங்க, எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் அதாவது 12th எக்ஸாம் நல்லா படிச்சு போவோம், ஆனா படிச்சு போனாலும் சரி அந்த நாள்ல கல் 9 மணிக்கு 8 மணிக்கு என்ன பண்ண ஸ்கூல் கிரவுண்ட்ல வந்துடும் இல்லையா, 8 மணிக்கு எல்லா ஹெட் மாஸ்டர் வந்து நிப்பாரு, ப்ரேயர் பண்ண வைப்பான். நம்ம எல்லாம் எல்லாம் ப்ரேயர் பண்ணும் சரிங்களா. பட் இருந்தாலும் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா 9 மணிக்கு எக்ஸாம் ஹால் போகும். 9 மணிக்கு நம்ம இங்க இருக்கோம், எக்ஸாம் ஹால பாக்குறோம், வேக வேகமா பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்குள்ள பயங்கரமா வேர்க்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள நாங்க போகும், போயிட்டு போறதுக்கு அப்புறம் வெளியோங்க ஒரு பிரச்சனை இல்லை. வெளி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அது நல்லா எழுதினாலும் சரி, ஒருவேளை நல்லா எழுதினாலும் கூட பரவாயில்ல, வெளி வரும்போது ஃப்ரீயா வருவோம். ஆனா பாருங்க உள்ள போகும்போது எப்படி நம்ம மைண்ட் இருக்கும்னா, நான் எக்ஸாம் எழுத போறேன், நல்லா எழுதுவேன்னா எழுத மாட்டேன் எனக்கு தெரியாது. அந்த மைண்ட்ல ரொம்ப ஒரு விதமான ஃபீலிங்ஸ் ஒரு வியாபாரம் வரும். ஆனா எழுதுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவேளை நல்லா எழுதிக்க மாட்டான், ஆனா வெளியே வரும்போது ஃப்ரீயா வருவான், அதை போனா போட்டு சொல்லி ஃப்ரீயா வருவான். நம்முடைய அனுபவம் சின்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிருக்கா. இதே போலதான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மரணம் ஒரு விஷயம் இருக்குது, அது மிக முக்கியமான விஷயம், ஒரு பரிபூர்ண மனுஷனுக்குரிய ஒரு மிக முக்கியமான சவால். அந்த சவாலை எதிர்த்து அந்த சவாலை இயேசு கிறிஸ்து ஃபேஸ் பண்றதுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கமாயிடுச்சு, ரொம்ப வேதனைப்பட்டா, ரொம்ப திகிலடைஞ்சா. ஏன்னா ஒரு வேளை அந்த மனசுக்குள்ள போயிட்டு நான் திரும்பி வருவேனா, இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்ப அவரே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா நாம கூட என்ன பண்ண போறாங்க, மறிக்க. நீங்க அதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து பாப்டிசத்துல பழைய மனுஷன் அவருடைய பரிபூர்ண மனுஷன தியாகம் பண்ணான். அப்ப அன்னையிலிருந்து இயேசு கிறிஸ்து மறிக்க ஆரம்பிச்சார். எங்க இருந்து ஞானஸ்தானத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மறிக்க ஆரம்பிச்சார். ஒரு முழு மரணம் எங்கதான் முடிக்க போகுதுன்னா அந்த கல்வாரி சிலைகள். நாம் கூட பழைய மனுஷனா மறிக்க வச்சுட்டு ஒரு கிறிஸ்துக்குள்ள நம்ம பேப்டிசத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, மறிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எப்ப நிரந்தரமா மறிக்க போறோம்னா நம்முடைய மரணத்து. அப்படி மறிக்கும் போது நம்ம மீண்டும் மாற என்ன பண்ண போற வேணும், முதலா உயிர்த்தெழுவில எழுந்திருக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம தேவன் பிரியமெல்லாம் மறிச்சிட்டோம்னா, இல்ல ஏதோ மீறுதல் பண்ணி மறிச்சிட்டோம்னா, கண்டிப்பா அது கர்த்தருடைய ஈடுபலியை மறுதளிச்சு மறிச்சிட்டோம்னா, அவர் போட்ட நினைக்காம அவர் மூலமா நமக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தை கொஞ்சம் கூட மதிக்காம மறிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல வருவோமா, கண்டிப்பா பட்ட எல்லா பிரயாசமுமே வீணா போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, கர்த்தர் எப்படி தன்னுடைய மரணத்தை முன் வச்சு பார்த்து ரொம்ப சீரியஸான, அதே போல நாம கூட தனிப்பட்ட வகையில என்னைக்கு மரணம் வரலாம் சரிங்களா. பாருங்க ஒரு சிஸ்டிக்கு மரணம் எப்ப வரும் தெரியுமா, எப்போ நினைக்கிறீங்க புது சிருஷ்டிக்குல நம்ம நம்ம கேப்போம் எப்போ நம்ம புது சிருஷ்டி உள்ள இருக்கு. பட் இந்த பழைய மனுஷனுக்கு மரணம் எப்படி எப்போ வரும்னா, தேவன் அனுமதி கொடுக்கிறார். என்ன அனுமதி கொடுக்கிறாருன்னா, நீங்க வசன வாசிங்க ரோமர் 12:2 வசன வாசி, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, மறுமாறுங்கள். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதத்துல மனம் புதிதாகிறது கண்டிப்பா அவசியமா. அப்போ கண்டிப்பா தேவன் எதிர்பார்க்கிற மனம் புதிதாகுதல் வந்துருச்சுன்னா, மனம் புதிதாக வேற ஒண்ணும் இல்ல, மைண்ட் சேஞ்ச், பழைய மைண்டை தூக்கி போட்டு புதிய மைண்ட் அந்த மைண்ட் வந்துருச்சுன்னா, தேவன் ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டார், பூமியில வைக்க மாட்டார் இல்லீங்களா. அம்மாவா கண்டிப்பா இருக்க மாட்டார், அது கேட்கிற சரீரத்தை என்ன பண்ணிடுவார்னா கொடுத்துருவார். அப்படின்னா கேள்வி, இன்னைக்கு நாம என்ன இன்னைக்கு மறைக்க என்ன பண்ணிக்கோ, இதோட பூமியில இருக்கிறோம் என்ன மீனிங், நம்ம என்ன பண்ண வேணும், அதான் விஷயம் என்ன, நம்ம இன்னும் இன்னும் அந்த முழுமையான மனம் புரிதாவது நமக்கு வரும். பட் நம்ம என்ன பண்ணிட்டுக்கோம்னா, அது கூட வளர்ந்து கொண்டு வரும், நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு கூட மனம் புரிதாவது நமக்குள்ளாக அங்க வளர்ந்து கொண்டு வருகிறது. டைம் வரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், தேவன் பாப்பா அவர் எதிர்பார்க்கிற விஷயம் இருந்துச்சுன்னா டக்குன்னு தேவன் என்ன பண்ணிக்குவாருன்னா எடுத்துக்க, ஒரு நிமிஷம் பூமியில வைக்க மாட்டான். அதான் பாருங்க, சில நேரங்களில் யாராவது வந்து நம்முடைய சகோதரர்கள் வந்து சத்தி பேசுற சகோதரர்கள் வந்து வெளியிருந்து வந்தாங்கன்னா, அவங்க சத்தி பேசுற விதத்தை பார்த்து, அவங்களுடைய பேச்சை பார்த்து, அவங்களுடைய உரை பாவனை இல்லைங்களா, அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் வரும்னா, கண்டிப்பா இவங்களாம் எங்க போயிடுவாங்க, சபை வாய்ப்பு போயிடுவாங்க, நம்மளா எங்க போன கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கீங்க, யாராவது நானா ஃபீல் பண்ணிருக்கேன் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்முடைய அருமை சகோதரர் எக்லேஷியா, தில்லி எக்லேஷியா வரும்போது கிருஷ்ணன் வந்தாருன்னா சில சில பரிசுகள் நம்ம எக்லீசியில வரும்போது கண்டிப்பா அவங்களுடைய செயல்கள் பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இருக்கணுமா, இந்த மாதிரி இருந்தா தான் கண்டிப்பா நாங்க போவோம். அப்ப இவங்களா கண்டிப்பா தகுதி உள்ளவங்க அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா தேவன் நினைக்கணுமா இல்லைங்க, நாம நினைக்கிற ஒண்ணு பெரிய விஷயம். பட் தேவன் நினைக்கிறேன். அப்ப என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ பார்வையில பாக்குறா சரியா ஆயிடுச்சா தென் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கொள்வோம். அதுக்கு நாம தயாராகணும். அது எப்ப நடக்கும் மாமா, நம்முடைய மரணம் தான் மிக முக்கியமான விஷயம். மறிக்கிற நேரம் வரும்போது நமக்கே தெரியும் நம்ம எப்ப மறிக்க போறோம். கண்டிப்பா தேவன் கண்டிப்பா வெளியே போட்டோம். அந்த டைம் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். மறிக்க போறாம மறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டுடைய கண்டிஷன் கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் சொல்லிட்டு கண்டிப்பா பரிசுத்தாவியில அங்க புரிஞ்சுக்குவோம். அப்ப சொல்ல பவுல் புரிஞ்சுக்கிட்டா, நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். அப்ப என்னன்னா மைண்ட் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, நம்முடைய அருமை சகோதரர் ரசல் பிரதர் அப்படிதான் மைண்ட் எழுதிருக்கா சில ரீசன்ஸ்ல பார்ப்போம். அதே நம்முடைய மூத்த சகோதரர் கூட பத்தி நிறைய பேர் என்ன பண்ணிக்காங்க, இந்த மாதிரி மறைகளுக்கு முன்பாக அவங்க பார்த்துருக்காங்க தங்களுடைய மரணத்தை பாக்குறாங்க. மரணத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. என்ன நம்பிக்கைனா, நான் ஓட்டத்தை அவங்க முடிச்சு. மிக முக்கியமான விஷயம். அப்ப கிறிஸ்து கிறிஸ்து தன் மரணத்தை பார்த்தால் அது அவருக்கு மிக முக்கியமான எதிரி. ஏன்னா அந்த மரணத்துக்குள்ள சின்ன தவறு பண்ணி போனாலும் கூட திரும்பி வர முடியாது. எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பே அங்க கிடைக்காம போயிடும். மன்மன சகோதர சகோதரி சாதினால பாத்தீங்க, இயேசு கிறிஸ்து அவர் மறுக்கிறது பயப்படாத மாறாக அந்த மரணத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே இருந்த கூட இருந்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா பாருங்க, இப்ப மரணத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து அப்படி நிரந்தரமா இருப்போம் இருக்க மாட்டோம் தெரியுமா? சரியா? ஏன்னா யார் ஒரு பாராட்டுக்குள்ள போறாரோ அங்க என்ன தெரிஞ்சுக்க முடியாது, ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா, மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி. அப்போ இவ்விதமா இயேசு கிறிஸ்து ரொம்ப என்ன சொன்னா, மரணத்துக்கு எதுவான என்னங்க துக்கம் துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்ன பண்ணுங்க, ஆமா விழித்திருங்கள் என்று அவசியம். இப்போ இது வரைக்கும் 34 வரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இயேசு கொடுக்குறா, நீங்கள் இயேசு கிறிஸ்து இங்கே தங்கி விழித்திருங்கள். யார்கிட்ட சொல்றாருன்னா, அந்த மூணு பேர் இல்லைங்களா, மூணு பேர் இருக்கான். நீங்க வந்து விழித்திருங்க. ஏன்னா நான் போய் ரொம்ப திவிலடைய போறேன். என் மைண்டு என் சரீரம் எந்த அளவுக்கு வீக்கா இருந்து எனக்கே தெரியல. பட் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விழித்திருங்கள். எனக்கு ஆறுதல் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, தைரியப்படுத்துறதுக்காக கொஞ்சம் நீங்க விழித்திருப்பாரு. இந்த மாதிரி கூட இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனுஷனா சீசர் கிட்ட அங்க சொன்னா. அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிட்டு என்ன பண்றா தெரியுமா, நீங்க விழித்திருங்க, கொஞ்சம் முழிச்சிருங்க கண்ண, நான் என்ன பண்றேன், சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தன்மை விட்டு நீங்க போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண். ரொம்ப அருமையான விஷயம். மன சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கொஞ்சம் சற்று அப்புறம் போய். இன்னொரு காஸ்பல் என்ன வாசிக்கிறோம்னா, எவ்வளவு தூரம் போனாருங்க, ஆமா கல்லறி தூரம் போனாருப்பா. அப்போ இயேசு கிறிஸ்து மூணு பேர்த்தி பார்த்து நீங்க கொஞ்சம் விழித்திருங்கப்பா அப்படி சொல்லிட்டு பாருங்க, அது சற்று அப்புறம் போய் எப்படி போயிருப்பாரு நினைக்கும். ஒரு மைண்டு முக எக்ஸ்பிரஷன் என்னவா இருந்திருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து போய் எப்படி விழுந்து வசனம் சொல்லுது தரையிலே, அப்போ எப்படி விழுந்திருப்பான் நினைக்கிறேன் மாற்றம் செய்ய முடியுமா வேண்டிக் கொண்டு. இது மிக முக்கியமான விஷயம் மன சகோதர சகோதரே. இது நம்ம இது ஒரு சின்ன பாடம் இருக்கு, நான் கடைசியில் சொல்றேன். அப்போ வேண்டிக் கொண்டு இப்படியா வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து என்ன பண்ணுங்க எடுத்து போடும், போடுமானால் அப்படின்னு வர்றதில்ல, எடுத்து போடும், ஆயிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி. இங்க ஒரு மிக முக்கியமான வார்த்தை இயேசு கிறிஸ்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார். நான்கு சுவிசேஷங்களை இயேசு கிறிஸ்து எங்குமே பயன்படுத்தல, இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் பயன்படுத்திருக்கார். அது என்ன வார்த்தை தெரியுதா? இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின மாதிரி எங்குமே ரெக்கார்ட் கிடையாது. இங்க மாத்திரம் தான் பயன்படுத்திருக்கார் இல்லைங்க. அப்பா பிதா பாருங்க, பல இடங்கள பிதாவே பயன்படுத்திருக்கார், தேவனே பயன்படுத்திருக்கார். அப்பான்ற வார்த்தை எங்க படிச்சு பாருங்க வந்திருக்கா, எங்கேயுமே பயன்படுத்திருக்கு. மூன்று அவசர ஊழியத்துல பயன்படுத்தின மாதிரி ரெக்கார்ட் நமக்கு இல்ல. எங்கதான் பயன்படுத்திருக்காருன்னா அந்த கெத்செமனே அன்னைக்கு அவர் போய் அப்புறம் கீழே விழுகிறா தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவர் எப்படி பேச ஆரம்பிக்கிறாருன்னா, அப்பா பிதா இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன். இந்த வார்த்தை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அப்பா பிதா அப்படி இல்லை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அப்ப சொன்ன பவுல் சொல்றாரு, ஆமா உரத்த சத்தத்தோடும் கண்ணீடும். அப்ப எப்படி கூட்டிருப்பான் நினைக்கேன், அப்பா கண்டிப்பா எவ்வளவு எமோஷனலா அவங்க கூட்டியிருப்பான். சோ அப்பா என்ன அர்த்தம், பிதாவுங்க என்ன அர்த்தம், அப்பா பிதாவு சரிங்களா, என்ன மீனிங் இதுக்கு, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, அப்பா பிதாவு ரெண்டு ஒண்ணுதானே. இது நாம இவன் நாம கொடுக்கிற எக்ஸ்பிளேஷன் இது இல்லை சரிங்களா சார், ரெண்டு ஒரே மீனிங்ல வருது, ஆனா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒண்ணு இருக்கணுமான சகோதர சகோதரர், அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பாருங்க தகப்பனார் பெயர் இல்லைங்களா, அப்படி போடுவாங்களா அப்பா பெயர் போடுவாங்களா, அப்படிதான் போடுவாங்க அதே போலதான் இங்க. சோ ஃபாதர் அது வந்து தகப்பனார் இல்ல தந்தை இப்படி வரும், ஆனா அப்பான்னு சொல்ற விஷயம் எப்படின்னா பாருங்க, வீட்டுல இருந்தோம் எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுவோமா தகப்பன் கூப்பிடுவோமா, அப்பா ஏ அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது அந்த குழந்தை எப்படி கூப்பிடும் தெரியுமா, அது உரிமையில கூப்பிடும், ரொம்ப சந்தோஷமா கூப்பிடும். அது மாத்திரம் அப்பா சொல்லும் போது அது சொல்லக்கூடியவர் அது என்ன உரிமையில பேசுறாருன்னா, இவரே எல்லாம் செய்வாரு நான் அவருடைய செல்ல குமாரன், அந்த உரிமை என்ன பண்றாருன்னா அப்பான்னு கூப்பிடுற. இந்த அப்பா இந்த விஷயம் வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா கூப்பிட முடியாது. ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அந்த உறவின் பெயர்ல ஏசிக்கிறது என்ன பண்றாருன்னா, ரொம்ப கேஷுவலா பிதாவே அப்படி இல்ல அப்பான்ற. அப்போ அவரு என்ன மைண்ட்ல அவர் ஏசிக்கிறது அப்பான்னு கூப்பிட்டுருப்பா, இதான் நீங்க தனிப்பட்டிக்கும் போதுதான் புரியும். தவிர எவ்வளவு முடிஞ்சதை முக்கிய எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கூட கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது, பட் நீங்க தனிப்பட்டவர்கள் தியானிச்சுப்பாரு அப்பா அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மைண்டு இருந்திருக்கு பாருங்க, இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்போ இந்த அப்பா என்ற வார்த்தை வேற எங்க பயன்படுத்தப்பட்டுன்னா மிருகங்களை பயன்படுத்தப்பட்டு, மிருகங்களை எப்படி பயன்படுத்தப்பட்டுன்னா, அப்போ நீங்க பவுல் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நீங்க கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க. எங்க வாசிக்கிறோம்னா ரெண்டு இடங்களை வாசிக்கிறோம், நீங்க முதலாவது வாசிங்க ரோமர் 8:15. சாரி புத்தேசிகாரம் ஆதி பெற்றிருந்தோம்னா நம்ம என்ன கூப்பிடலாமா, அப்பா கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். அதே போல கலாத்தியர் 4:6. ஆமா சகோதர சகோதரிகளே, இங்க என்ன சொல்ல வரோம்னா, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறதுனால வாசிங்க, பாருங்க என்ன வார்த்தை, இந்த வார்த்தை நீங்க அங்க லிங்க் பண்ணும் எங்கன்னா மார்க் 14:16 எத்தனை வருஷம் பார்த்தோங்க, 6 வசனமா, அந்த வசனத்தோட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வசனத்தை லிங்க் பண்ணும். அங்க குமாரன் பிதாவை நோக்கி அப்பான்னு கூப்பிட்டா, எந்த ஆவியில கூப்பிட்டாரோ அதே ஆவி இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாம் கூட பிதாவை தேவனை எப்படி கூப்பிடலாம்னா அப்பான்னு கூப்பிடலாம். அப்படின்னா அப்பாவிட்ட பாருங்க, பொதுவா ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பா வந்து பெரிய ஒரு ஆபீஸ், ஒரு நல்ல ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருந்தாருன்னா மற்றவங்க எப்படி பாப்பாங்கன்னா, ஒரு பயமா பாப்பாங்க, அப்படி பணிஞ்சு நடப்பாங்க. ஆனா இதுவே குமாரன் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, அவரு அப்பா எப்படி பாப்பாருன்னா ரொம்ப அன்பா பாப்பா, ரொம்ப கேஷ்ல என்ன பண்ணுவாருங்க பழகுவார். அதே போல அப்பா மடியில மற்ற யாரும் உட்கார முடியாது, யார் தான் உரிமையா உட்காரலாம், ஆமா பையன் தைரியமா என்ன பண்ணலாம்னா, அவர் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி என்ன பண்ணலாம் போய் உட்கார முடியும் இல்லையா. ஒருவேளை போய் அவரு உலகத்திலேயே அவருதான் உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் அவருதான் தலைவர் அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் ஈஸியா போய் அப்பா தைரியமா பெண் மகன் போய் உட்கார. காரணம் என்னன்னா அந்த புத்திர சுவீகாரம் என்ற உரிமை
இதே போல இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்துல அவருக்கு இருந்த மைண்ட் ரொம்ப பீதியான ரொம்ப வியாகுலத்தினால அவருக்கு என்ன உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எங்க போய் உட்கார்னு போய் உதவி கிடைச்சு எங்க ஆமா தேவனுடைய வீட் நம்ம ஒவ்வொருவருக்கும் நியாயத்திற்கு போயிட்டு டெய்லி போய் தேவன் முன்பாக நிற்கும் அவர் சிங்காசனத்தில் உட்காந்து ஜட்ஜ் பண்ற நாம போய் கணக்கு கொடுக்க முடியுமா தைரியமே கணக்கு கொடுத்துட முடியுமா முடிய ஏன் சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா நம்ம பண்ற தவறுகள் அப்படி இருக்கு அப்போ எப்படியா நிற்பனா அங்க போய் தேவனுக்கு முன்பாக எப்படியா நிற்போங்க தலை நிற்போமா எப்படியா நிற்போம் இப்படிதான் நிற்போம் ரொம்ப ஒரு பயம் இருக்கும் அப்ப அந்த நேரத்துல சாத்தன் என்ன பண்ணுவார்னா இவன் என்ன நீங்க இவன் நம்பி பெரிய பொறுப்புலாம் கொடுத்தீங்க இவன் என்ன பண்ணி நின்றுதான்னு பாரு கண்டிப்பா சொல்லுவோம் அப்போ அந்த நேரத்துல நம்ம காவத்துல வந்து பரிந்து பேசுவா யார் தெரியுமாங்க நம்முடைய அண்ணன் யாருங்க அண்ணன் அப்ப எவ்வளோ கிறிஸ்துவ அப்ப தேவனையும் கொஞ்சம் பாரு இவன் வந்து பலவீனத்துல பண்ணிட்டார் ஒருவேளை தெரிஞ்சு கூட பண்ணிருக்கலாம் நீங்க என்ன சிச்சை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அவர் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து நம்ம சார்பா நம்ம வாய் பேச முடியாது அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு வந்து அட்வொகேட் பண்ணிட்டு இருக்காராம் எப்படி சொல்ல தமிழ்ல ஆமா வழக்காடு சிறந்த காட்டுல அக்னி ஆமா பரிந்து பேசுற விஷயம் எதுக்குன்னா அந்த குற்றவாளிக்கு சப்போர்ட்டா அவர் பேச மாட்டார் வாய் பேச முடியாது ஏன்னா அவர் ரொம்ப குற்றத்துல இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆனா இவர் என்ன பண்றாருனா அவர் சார்பா முன்னின்று ஜட்ஜ் கிட்ட பேசுவா தைரியமா முன்பாக இருக்கக்கூடிய தேவன் ஜட்ஜா இருந்தாலும் அவர் நமக்கு யாருங்க அப்போ நம்ம என்ன கூப்பிடலாம் ஜட்ஜ அப்பா அப்போ பாருங்க அது என்ன குறிக்குதுன்னா நம்மளால முடியல நம்மளால முடியாத நிலைமை போய் தேவன்கிட்ட போய் அப்பா அதாவது அந்த ஒரு மைண்ட்ல என்ன பண்றோம்னா அந்த அப்பா வார்த்தை பயன்படுத்தும் அப்ப ஏசு கிறிஸ்து கூட அவர் அந்த நேரத்துல ஒண்ணுமே முடியல ஏன்னா வரப்போய் சோதனைகள் எதிர்பார்க்காத சோதனை வரப்போது அந்த நேரத்துல ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும் ஆனா அவருக்கு வெள்ளெல்லாம் போச்சு ஆகினால என்ன பண்ணிட்டாருனா போய் அப்பா போய் என்ன பண்ணிட்டாருனா அவருடைய பாதத்துல போய் அவங்க விழுந்துட்டா இல்லைங்களா அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் மன சகோதர சகோதரிகளே அவர் ஜெபிக்கவே ஆரம்பிக்கிறார் சில முக்கியமான விஷயம் ஜெபிக்கிறார் பாருங்க இந்த பாத்திரத்தை இடத்துல இருந்து எடுத்து போடும் இந்த பாத்திரம் பிடிக்குதுன்னா இவ்விதமாக ஒரு அவமானமான மரணம் இல்லைங்களா நீ தேவ தூஷணம் சொல்லவன் அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கின மரணம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க எடுத்து போடும் அப்படி சொல்லி அடுத்த பார்த்து சொல்றாரு ஆகிலும் என்னுடைய சித்தம் அடியில் உன்னுடைய சித்தத்தின்படி கடவுள் சகோதர சகோதரிகளே அதுக்கப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா மார்க் கூட ஸ்டாப் பண்ணியாச்சு அடுத்து நம்ம எங்க லிங்க் பண்றோமா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் எங்க ஸ்டார்ட் பண்றோம்னா லூக்கா 22 அதிகாரம் 43-45 வரைக்கும் வாசிக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது எப்பொழுதுனா அப்பா பிதாவே அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் அப்பா பிதாவே ஒரு டைம் பிரேயர் பண்றாரு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாரு பதில் கொடுத்துட்டான் எப்படி கொடுக்கிறாருன்னா அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார் அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது பாருங்க என்ன வார்த்தை லூக்கா அங்க பேசியிருக்கார் இதை குறிச்சு மத்தவங்க பேசின மாதிரி நமக்கு தெரியல ஆனா லூக்கா அங்க அருமையா அங்க பேசியிருக்கார் இப்ப கேள்வி என்னன்னா இது வந்து ரைட்டா தப்பா ஐ மீன் இது வந்து நடந்துதான் நடக்கலையா நடந்துதான் நடக்கலீங்களா சில பேர் நடக்கலன்றாங்க சில பேர் நடந்துன்றாங்க ஆனா வசனம் என்ன இது சேர்க்கப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆக்சுவலி சேர்க்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. ஆனா என்னதான் இது சேர்க்கப்பட்ட வார்த்தையா இருந்தா எப்படி இது நம்ம எப்படி சொல்லலாம மனசகோதரே, இது சேர்க்கப்பட்ட வார்த்தை தான். ஆனா அதே சமயத்துல நம்ம சில ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க இது சேர்க்கப்பட்ட வார்த்தை இல்லையா, ஆனா சில பேர் சொல்றாங்க இல்லைன்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நமக்கு தெரியும் மூலப்பிரதி இல்லைங்களா, மூலப்பிரதி அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா இல்லைங்க, மூலப்பிரதிக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சினையாட்டிக் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, சினாட்டிக் அப்படின்னா சினாட்டிக் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது குறிக்கிறது ஒரிஜினல் மூலப்பிரதி. அந்த பிரதியில இந்த வசனம் இருக்காம அதுக்கப்புறம் நாட்டில் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரிஜினல் மூலப்பிரதியில என்ன பண்ணிக்காங்க, சில ஆல்டர் பண்ணிருக்காங்க. அப்படின்னா சில என்ன சொல்லுவாங்க, ஆல்டர்னா சில மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. அந்த மாற்றங்கள் பண்ண ஒரிஜினல் மூலப்பிரதிக்கு என்ன பேராமா, சினாட்டிக் டூ என்னங்க, சினாட்டிக் டூ. அது மாற்றம் பண்ணப்பட்ட சினாட்டிக் டூல தான் இந்த வசனங்கள் நீக்கப்பட்டு. அப்படின்னா சில காரணம் நிமித்தமா இது வந்து சேர்க்கப்பட்ட வசனம் சொல்லிட்டு நீக்கிருக்காங்க. ஆனா ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் இந்த சினாட்டிக் பாத்தீங்கன்னா அங்கு இந்த வசனம் வந்து கொடுக்கப்பட்டது. அப்ப என்ன என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு அங்க இருக்கு. சரிங்களா, இது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, இது எழுந்த சுவிசேஷர் யாருமா, யார் எழுதிருக்க இந்த விஷயத்தை, லூக்கா, லூக்கா யாத்தையும் லூக்கா, ஆமா ஒரு டாக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அவர் இந்த வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. அப்போ கண்டிப்பா அவருக்கு விசேஷமான வழிநடத்துதல் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். தாகினால் லூக் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணிருக்காரு, அவருக்கு எப்படி வந்துட்டு பாடியில இருந்து என்ன ரத்தம் வந்து, இது எப்படி சாத்தியமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரீதியா கொடுக்குறான், இதான் மோஸ்ட் சாத்தியமே இல்லையாம என்னங்க சாத்தியமே, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி எந்த மனுஷனுக்குமே வரலையாம். இது எப்படின்னா உடம்புல இருந்து வியர்வை வருது, ஓகே அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா வியர்வோட சேர்ந்து ரத்தம் வருதுன்னா அது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு மனுஷன் ரெண்டு கண் இருக்கு, நல்லா பார்வை இருக்கு, இருந்தா அந்த மனுஷன் பத்தி என்ன சொல்றோம்னா உனக்கு பார்வை இல்லைன்னு சொல்றோம், அது மாதிரி இருக்காம. இது மாதிரி உங்க சொல்றது புரியுதா, பண்பான சகோதர சகோதரர்களே, நீங்க இயேசு கிறிஸ்துக்கு வந்த அந்த விஷயம் பொதுவா நீங்க உலகத்துல மனுஷங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது சாத்தியமா இல்ல. ஆனா ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு வியாதி மாதிரி, பட் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அது நான் சொல்றேன் பாருங்க, நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஹெமடிக்ரோசிஸ் சொல்றாங்க, ஹெமடிக்ரோசிஸ் அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. அந்த அந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு பாடியில வியர்வையோடு கூட சேர்ந்த ரத்தம் வெளியேறுகிற அந்த விஷயம், டிசார்டர் நோய், அதுக்கு என்ன பேராமா, ஹெமடிக்ரோசிஸ் பாருங்க. இந்த ஒரு கண்டிஷன் பொதுவா எந்த மனுஷனுக்கும் வரா, ஆனா வரதுக்கான சாத்திய கூறுகள் இருக்காம, அது ரொம்ப கண்டிப்பா சொல்றேன், வர வாய்ப்பு யாருக்கும் வந்ததில்லை வராது, ஆனா வரதுக்கான சாத்திய கூறுகள் இருக்காம. ஆனா எப்ப இதுக்கான சாத்தியம் இருமாமா, என்ன மாதிரி கண்டிஷன் இருந்தா வர வாய்ப்பு இருக்காமா, அது குறிக்கிற மனசுக்கு எப்போ தனிப்பட்ட நபர் சரியா சாப்பிடாம என்னங்க, சரியா சாப்பிடாம ரொம்ப வேதனையில ரொம்ப எமோஷனல்ல சரிங்களா, உடல் வியர்த்து போய் ரொம்ப ஒரு பயங்கரமான பயத்துல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ரொம்ப ஒரு வேதனை இருக்காரு பத்திதான், அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாருன்னா கண்டிப்பா இதுக்கு மேல போக முடியும், என்ன வார்த்தையை போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும் சரிங்களா. ஆனா பாருங்க, இது பொருள் எல்லா காமன் பீப்புள் எல்லா ஜனங்கள் வேதனைப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை விட ஹை கண்டிஷன், அந்த மாதிரி கண்டிஷன்ல எந்த மனுஷனுமே அனுபவம் ஆனது இல்ல, ஆனா ஒருத்தர் மாத்திரம் வாங்கிக்க யாருன்னா நம்முடைய ரஷ்யராசிய. அப்ப அந்த அளவுக்கு அவர் என்ன மாதிரி வேதனைப்பட்டிருப்பா சொல்லி நம்ம கண்டிப்பா இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா நம்ம லெவலுக்கு கண்டிப்பா முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ், ரொம்ப எமோஷனல். பாருங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு சமயத்துல கன்வென்ஷன் அப்ப முதல் வாய்ப்பு எனக்கு கொடுத்தான், ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் வாய்ப்பு கொடுக்கும் போது அது எப்படி கொடுத்தாங்க, திடீர்னு கொடுத்தாங்க, என்னங்க திடீர்னு கொடுத்தாங்க, இன்னும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கிளாஸ் பிரதர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பயங்கர பக்கன் ஆயிடுச்சு,
அப்ப நான் என்ன பண்ணேன்னா போய் உட்கார்ந்து போய் உட்கார்ந்துதான் நோட்ஸ் எடுத்து அப்படியே படிக்கிறேன். படிக்கும்போது எனக்கே தெரியல உச்சந்தலையிலிருந்து உள்ளே வேக்க ஆரம்பிச்சு, பயங்கரமான பயம் ஆயிடுச்சு, ரொம்ப வேட்டி ஆயிடுச்சு. அந்த பயத்தோடய போய் ஃபுல் ஸ்பீட்மா நின்னேன். போகும்போது செருப்பு போட்டிருந்தேன், செருப்பு நான் போட்டு கவனிக்கல. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், போட்டோ எடுத்திருக்கான், ரோ என்ன பண்ணி செருப்பு கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கான். ஆ பாருங்க, அந்த உணர்வே இல்லை, அந்த பயம் அப்படி இருந்துச்சு, ஒரு உணர்வே இல்லாமல் போயிடுச்சு, அப்படி வேட்டிச்சு. இது நம்முடைய நிலைமை சரிங்களா? ஆனா கட்டுரை நிலைமை அப்படி கிடையாது, அவர் கண்டிஷன் வேற, அவர் மைண்ட் இருந்த நிலைமை வேற. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம், பரிபூர்ண மனுஷனா இருந்துச்சு. அவர் பாருங்க வியர்வை எந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கோம், அப்படி எப்படி கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நமக்கு சாதாரண வேர்க்குது, ஆனா அவருக்கு அப்படி ரொம்ப தனித்தனியா என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப கொட்டிருக்கு. அப்படி கொட்டினதுனால என்ன தெரியுமாங்க, நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை சுரப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த வியர்வை சுரப்புக்கு போற சின்ன சின்ன நரம்புகள், சின்ன சின்ன ரத்த குழாய், குட்டி குட்டி ரத்த குழாய்கள் எதுக்கு போகுதுன்னா, நம்முடைய வியர்வை சுரப்பு அந்த சோல் பாகத்துக்கு போகுது இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த குட்டி குட்டி நரம்புகள், குட்டி குட்டி வியர்வை சுரப்பிகள், மன்னிக்கணும், ரத்த சுரப்பிகள், ரத்த குழாய்கள் என்னாச்சாமா, அந்த எமோஷன்ல வெடிச்சுச்சாம். வெடிச்சுனா அந்த அப்படியே என்ன ஒரு சொல்லலாம், கசஞ்சிச்சு இல்லையா, அந்த கசஞ்சு அந்த பிளட் எங்க மிக்ஸ் ஆச்சாமா, அந்த வியர்வையோட மிக்ஸ் ஆயிட்டு பாடியில் என்ன பண்ணுதாமா. அப்ப நினைச்சு பாருங்க, அவர் கெட்சமனையில் அப்படியே முழங்கால் போட்டு தேவ அப்பா கூப்பிட்டு ரொம்ப சத்தம சோகம் பண்றார், வியாபாரம் சோகம் பண்றார். அப்போ அந்த நேரத்துல அவரு உடம்புல இருந்து ரெட் கலரா என்னன்னா வியர்வையோடு கூட வசம். இது எப்படி நடந்துக்கும் சொல்லி கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிப்பார். இதை குறிச்சு படத்துல சரியா போட்டுக்க மாட்டாங்க, ஆனா இதை குறிச்சு விளக்கம் கொடுக்காங்க, விதமா கொடுக்காங்க. அப்போ இவ்விதமா இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு தன்னுடைய விஷயத்தை குறிச்சு, அந்த வரப்போயில அந்த மரணத்துல சந்திக்க வேண்டிய பாடுகளை குறிச்சு ரொம்ப எமோஷனலா தேவன்கிட்ட போய் என்ன என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா எடுத்து போறோம். ஆனா என் படியல்ல உங்களுடைய இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு ஃபீல் படா, அப்படி என்ன இருக்கு முக்கியம். மறுத்து போக வேண்டிய பரிபூர்ண மனுஷன், நாம் நம்ம கவலைப்பட்டாங்களோ பரவாயில்ல, அவர் பரிபூர்ண மனுஷன் தானே, ஏன் அவர் பயப்படணும் பாத்தீங்கன்னா. அப்ப அவர் பயந்தாருன்னா அந்த அளவுக்கு அவர் மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மைண்டா ஏசுனாரு, என்னை நினைவு கூறும்படி நீங்க என்ன பண்ணுங்க சரிங்க. அப்ப இந்த நினைவு கூறும் நினைவு கூறு அவரு என்ன மைண்ட போய் அப்படி போய் ஜெபம் பண்ணாரு, ஏன் ஜெபம் பண்ணணும், அவர் ஜெபம் பண்றது என்ன நோக்கம்னா, வெறும் மரணத்திலிருந்து வெளிவரது மாத்திரம் இல்ல, நமக்காக கூட என்ன பண்ணிருக்காங்க, நம்ம நம்ம நம்மைய மனசுல வச்சு கூட ஜெபம் பண்ணிருக்கா, நான் மறிச்சு உயிர் தந்தாத்தான் இவங்க கூட என்ன பண்ணுவாங்க. ஆமா, முதலாம் மூத்தம் வருவாங்க, அவங்க என்னோட கூட சேர்ந்து ஆளுக பண்ணுவாங்க, நமக்கு ஜீவனே கிடைக்கும். நாம ஜீவன் பெற்றுக் கொள்வதற்கு அவள் ஜீவன் விடணும், அவள் ஜீவன் விடணும்னா அவள் ஜீவன் விடுறதுக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கார், அது மாத்திரம் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அங்க பேசிருக்கார். இது 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 இந்த லிமிட் வரை தான் அவங்க மாத்திரம் பேச முடியுது, பட் இதுக்கு மேல என்ன போக முடியல. பட் நீங்க தியானிக்க வேண்டியது உங்க கையில அங்க இருக்குது மன சகோதரர். இப்ப நம்ம கண்டிப்பானதான் அவர் ஜெபம் பண்ணி முடித்து, அதாவது இந்த மாதிரி ஜெபம் பண்ணி முடிக்கிறா, புல் வியர்வை இப்ப முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசர் இடத்தில் வந்து சரிங்களா. ஏன் இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணி முடிச்சு ஏன் அவங்க கிட்ட வரணும், என்ன காரணம், என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா போகும்போது என்ன மைண்ட்ல கூட்டிட்டு போனாருன்னா, நீங்க எனக்கு ஆதரவு பண்ணேன்னு கூட்டிட்டு போனார். இப்ப இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட ஜெபம் பண்றார், பட் இருந்தாலும் இன்னும் வேதனை இருக்கு, இன்னும் தேவன் கிட்ட இருந்து முழுமையா பதில். இப்ப ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் இயேசு கிட்ட எத்தனை முறை ஜெபம் பண்ணார்னா, மூணு முறை. இந்த பக்கத்துல ஒரே ஒரு முறை மாத்திரம் ஜெபம் பண்ணிருக்காரு. ஒரு முறை ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப கூட அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமா நமக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆறுதல் தேர்தல் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அதை நம்பி என்ன பண்ணார்னா, அப்படிதான் பிரதர் பாயிண்ட் கொடுக்க தேவையில்லை, தேவனே போதும். பட் இருந்தாலும் ஒரு பரிபூர்ண மனுஷன் இருக்கிறதுனால தன்னுடைய சகோதரருடைய தேற்றுதல் கிடைப்பதற்காக என்ன பண்ணார்னா, ஜெபம் அவங்க கிட்ட போற போய் பார்த்தோடனே நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா, பாத்தீங்க வாசி கவனிச்சிங்களா? அப்ப என்னன்னா அவங்க சும்மா தூங்கல, அவங்க ஏதோ நைட் ஆச்சு அதுக்காக தூக்க நேரம் தான். நம்ம டைம் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்க, இதெல்லாம் எந்த டைம் நடந்த விஷயம்? ஆமா, அந்த 11 to 12 ஒரு மணி அந்த இந்த கேப் நடந்த விஷயம். அப்போ ரொம்ப நைட் ரொம்ப பொதுவா அந்த காலத்துல எப்ப தூங்கிடுவாங்க, ஏர்லியா தூங்கிடுவாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு, நடுவே ஆச்சு, நல்ல கண்ணு சொக்குது, தூங்கிட்டாங்க. ஆனா இதுக்காக மாத்திர தூங்கல. காரணம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் சொல்லுது அவங்க எதுனால தூங்கலாமா, துக்கத்தினாலே தூங்கினாங்க. அப்ப என்ன துக்கம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன துக்கம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மனசுல ரொம்ப கவலையாச்சு, அந்த துக்கம் வேற அவங்களுக்கு. ரெண்டாவது, இவர் இவர் இன்னும் சரியா தமிழ் ராஜ்யத்துல வந்து இவருக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் யார் என்ன பண்ணலங்க, நீ வந்து பாத்துக்கோ அப்படின்னு என்ன யாருமே என்ன இவர் விட போறேன்னு சொல்லி, அது இந்த மைட்டு வேற சொல்றாரு. அது மாத்திரம் உங்களுக்கு ஒரு எண்ணெய் இப்படி வேற சொல்லிட்டா, இதுவே அவங்களுக்கு மனசு வேற. அப்போ அதான் நானும் நானும் சொல்லி என்ன சொன்னாங்க, ரொம்ப கேட்டான். அப்போ பல துக்கங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்ப அது மாத்திரம் இல்ல, ஏசு கிறிஸ்து மறிக்க போறாரு, தன்னை விட்டு போக போறா ஃபீல் பண்ணாங்க, துக்கப்பட்டாங்க. எதுக்குன்னா போறாரே துக்கப்பட்டாங்க. மாறாக எதுக்காக துக்கப்படுறாரு, மெயின் விஷயம் என்ன, அவருக்கு போய் ஆறுதல் பண்ணணும், அதெல்லாம் இந்த விஷயமே அவங்களுக்கு இல்ல. நம்ம விட்டு போறாரு, மறிக்க போறாரு, அதை நினைச்சா பண்ணாங்க ஒழிய மத்தபடி எந்த ஒரு சீரியஸான துக்கப்படணும். அப்ப துக்கப்பட்டு தூங்கிட்டான், ரொம்ப தூங்கிட்டான். இதுதான் யாரும் அனுபவம் வாங்கிருக்கீங்களா, ஏதாவது துக்கத்துல தூங்கிருக்கீங்களா? லைஃப்ல துக்கம் வச்சுன்னா அப்படியே போய் கண்ணீர் வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ என்ன என்ன பண்ணோம்னா, பெட்ல அப்படியே அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடும்னா ஒண்ணும் பண்ண முடியாது, சரீரத்துல ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்படியே படுத்தோம்னா நம்ம அடியா போய், காரணம் துக்கத்தினால சிதமாதான் சீசர்கள் அங்க போகலாம். அப்ப உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா தெரியுமாங்க, அத்தனை வாசிங்க, நானே வாசிக்கிறேன். அது நம்ம எங்கிருந்து கண்ணீர் போட்டோம்னா, மத்திய சுவிசேஷம் 26:40-46 நாம கண்டினியூ பண்றோம். இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போ தூங்கிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து அவங்க இருந்து ஏதாவது ஆறுதல் கிடைக்குமோ பார்க்க வரா. ஆனா அவங்க பாருங்க, பின்பு அவர்கள் சீசர்களுக்கு வந்து இயேசு வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமா என்னோட கூட, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? பாக்குறா ஆறுதல் கேட்கறதுக்காக வரா, வந்து பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 hour நீங்க என்ன பண்ணுங்க, முடிச்சிருக்க மாட்டீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படி கேட்டிருப்பாரா? அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு எனக்கா நீங்க வச்சிருக்க மாட்டீங்களா அப்படி கேட்டிருப்பாரா இல்லீங்களா? இது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எப்படி கொடுக்குறாங்கன்னா, கடிந்து கொண்டார். அட்லீஸ்ட் கடிந்து கொண்ட விஷயம்னா, இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு நீங்க முடிச்சிருக்க மாட்டீங்களா. ஆனா இந்த கடிந்து கொள்ளுதலை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருப்பார்னா, கண்டிப்பா வெறுத்து போய் கோவப்பட்டு என்ன பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, பொதுவா எந்த ஒரு மனுஷனும் துக்கத்துல இருக்கும் போது கோபம் தான் வரும் இல்லைங்களா? துக்கத்துல இருக்கும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்றாமே பண்ணா கோபம் தான் வரும். நானே இங்க பயங்கரமா நீ வேற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா கோபம். ஆனா ஏசிக்கு இங்க எப்படி மைண்ட்ல பேசுறாருன்னா, அவ்வளவு தன்னை பத்தி துக்கம் இருந்தாலும், தன்னை பத்தி துக்கம் இருந்தாலும் அவங்க மக்கள் எப்படி கடிந்து கொள்றாருன்னா, ரொம்ப ஜென்டிலா கடிந்து கொள்றாரு, ரொம்ப சாந்தமா. ஒரு மணி நேரம் ஆச்சு எனக்கா நீங்க வீட்டுக்கு போறாங்க அப்ப கூட பாருங்க, சீக்கிரம் தூக்கிட்டு தான் இருந்திருக்கான் இல்லையா? ஏசிக்கிறது பார்த்தா சரி, இவங்கிட்ட இருந்து கண்டிப்பா எனக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு சொல்லி பழைய படிக்க எங்க போயிட்டாருன்னா, எங்க போயிட்டாருன்னா, நீங்க சோதனைக்கு கூடாத படிக்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆதி உற்சாகம் உள்ளதா மாம்சமோ பலவீனம் உள்ளது. அவர் மறுபடியும் 2 போய் என் பிதாவே, இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தல அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை
கண்டா. அப்ப ரெண்டா டைம் போய் ஏசி எதுக்கு வந்திருக்காருன்னா அப்பயாச்சும் முழிச்செடுப்பாங்க பார்த்தா. ஆனா பாக்க அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, பட் ஆவி உற்சாகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இருக்கு இல்லீங்களா. நீங்க எல்லாம் எப்படி ஓடி போயிருந்தாரு, உடனே பேர் என்ன சொன்னாரு, யாரும் ஓடி போக மாட்டாங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் நிப்பேன் சொன்னார். அதான் குறிக்கிறது ஆவி உற்சாகம் உள்ளது. ஆனா மாம்சம் எப்படி இருக்குங்களா, இப்படி இருந்தா எப்படி போய் இயேசுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இல்லீங்களா. சிதனமான சகோதர சகோதரர்களே, அவங்க இயேசு சொன்னா அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டா, அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தையிலே சொல்லி ஜெபம் பண்ணினார். சோ மூன் டைம் இயேசுக்கு பிதாவாகிய தேவன் கிட்ட போய் அந்த உதவி பெறதுக்காக ஜெபம் பண்ணார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாரு. அப்ப இந்த வார்த்தை இயேசுக்கு எப்படி சொல்றாருன்னா, ஓகே எல்லாம் தேவன் முடிவு பண்ணிட்டார், ஓகே தேவன் இதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனா, ஓகே இனி நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா தூங்குங்கண்ணா, ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கீங்க, தூங்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்து இந்த வாக்கு ரொம்ப மனுஷ பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற இந்த வார்த்தையும் இன்னொரு வசனத்தை நீங்க லிங்க் பண்ண வேண்டும். அது என்ன வசனம்னா, நீங்க மாத்தீங்க எபிரேயர் புத்தகம் 12:2 இல்ல 12:3 வசனமா, ஆமா பாருங்க மனசு சகோதரே, அங்க என்ன வார்த்தை வருதுன்னா பாதிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள். தமிழ்ல விபரீதம் வருது இல்லைங்களா, மொழிபெயர்ப்பு தப்பாயிட்டான். எப்படி மொழிபெயர்ப்பு வந்துருக்குன்னா, பாவிகளால் செய்யப்பட்ட முரண்பாடான விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, சகிச்ச அவரை. அப்ப முரண்பாடான விஷயங்கள் யார் பண்ணாங்கன்னா, பாவிகள் யார்னா அந்த மத ரீதியான போதகர்கள் மற்றும் அரசியல் ரீதியான ஜனங்கள். அதான் பாருங்க, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிற வேலை. அப்படின்னா ஒரு மணிலிருந்து காலையில எத்தனை மணி வரைக்கும், 9 அது வரைக்கும் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து பாவிகள் கையில படுகிற சித்திரவதை அந்த விபரீதங்கள் அப்போ அந்த முரண்பாடு விஷயங்கள் இயேசு கிறிஸ்து அனுபவிக்க போறார். அந்த வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். அது யாருங்க காட்டி கொடுக்கிறவன், ஆமா யூதாஸ்காரியா சரிங்களா. இந்த வார்த்தையை யார் பேசுறாருன்னா, மத்தேயு பேசுறாருங்களா, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான் எழுந்திருங்கள் போவோம். இப்ப நம்ம கண்ணி பண்ணலாம், யோவான் 18:2-9 இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தார். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். என்ன விஷயம்னா, இந்த இடத்துல மாத்திரம் யோவா என்ன பண்ணிருக்காருன்னா, யூதா காட்டி கொடுக்கிற விஷயத்தை மாத்திரம் இங்க கொடுத்துருக்கா. ஆனா இதுக்கு நீங்க வாட்சி பாருங்க, யூதா ஏன் அந்த மாதிரி காட்டி கொடுக்கணும், அந்த அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு யோவான் பேசிருக்க மாட்டார். என்ன காரணம்னா, யோவானுக்கு இயேசுக்கும் யோவானுக்கும் மாத்திரம் தான் தெரியும் யார் காட்டி கொடுப்பான். மத்த யாருக்கா தெரியுமா, யாருக்குமே தெரியாது இல்லையா. யாருக்கு மாத்திரம் தெரியும்னா, இயேசுக்கு தெரியும், பிளஸ் யாருக்கு தெரியும், எப்ப தெரியும் யோவானுக்கு, எப்ப தெரியும் தெரியுமா, யூதாஸ்தான் காட்டி கொடுப்பான் எப்ப தெரியும் யோவானுக்கு. என்னன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த அப்பர் மேல் அதுல இருக்கும் போது யோவான் எங்க சாமிச்சுட்டு இருந்தாரு, மாயபுல. அப்ப பேர் கேப்பா போய் கேளு, யாருன்னு கேளு அப்படி சொல்லும் போது அப்ப இயேசு யோவான்ட்ட மாத்திரம் அமைதியா சொல்லுவார். அது பாரு அக்ரீ, அது இன்னொரு கிளாஸ் நம்ம பார்க்க முடியாது. என்ன சொல்லுவார்னா, யோவான் சாஞ்சிருப்பார், அவருக்கு காதல மாத்திர அவர் காதல விழுற மாதிரி மாத்திர என்ன பண்ண, ரொம்ப சைலண்டா பேசுவார். நான் என் துணுக்கை எடுத்து யார்கிட்ட போய் கொடுக்குறேனோ அவன் தான் அப்படின்னு சொல்லி இது சத்தமா பேச மாட்டான். ஆமா ரொம்ப சைலண்டா யோவன்ட்ட மாத்திரம் பேசுறான். அப்படி பேசிட்டு கையெடுக்கிறார், அப்படியே யோவான் யோவான் ரெண்டுக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே துணிக்க போகும், போயிட்டு அப்படியே ஏசிக்கிட்டு கொண்டு வருவார். யோவன் நல்லா கவனிச்சிருப்பார், அப்படியே பார்த்து போவோம், பேர் தாண்டி போகும், அப்படியே ஒவ்வொருத்தரும் தாண்டி போய் கடைசியில் யாருக்கு கொடுப்பாரு. அப்பதான் யோவானுக்கு என்ன இந்த
இவ்வளவு காட்டி கொடுப்பா ரொம்ப கண்டிப்பா ஒரு வேதனை ஒரு அவமானம் வந்திருக்குமா கண்டிப்பா வந்திருக்கணுமான சகோதரர்களே சாகினால்தான் பாத்தீங்கன்னா யூதா பண்ண விஷயங்களை யோவன் அவளுக்கா இங்க என்ன பண்ண மென்ஷன் பண்ணல மாறாக அவர் வந்து என்ன பண்ணாதாம இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார் அது மாத்திரமல்ல யூதா எப்படி வராமா போட்சேதகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் சீவட்டிகளோடும் அப்புறம் என்னங்க ஆமா இங்க பாருங்க ரெண்டு குரூப் போறாங்க போட்சேதகருடைய கூட்டம் ஒண்ணு ரெண்டாவது பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தேவாலயத்துல வேலை பாக்குறவங்க அப்ப சொன்ன மாதிரி அடியாட்கள் இவங்க இருக்கான் அப்ப இவங்க என்னன்னா வரான் எப்படி வராங்க பாருங்க தீவட்டிகளோடும் பந்தங்களோடும் வராங்க இல்லீங்களா ரெண்டாவது ஆயுதங்களோடும் எடுத்திருக்கு அப்ப ஒரு பெரிய ஒரு குரூப் கூட்டிட்டு யார் வராருன்னா கூட்டிட்டு போறார் எல்லா கையும் என்ன இருக்குங்க தீவட்டி ஏன் தீவட்டி இருக்கு இருட்டாதான் இருக்கு நான் எங்கேயா போன டைம் சொல்லியாச்சு அந்த டைம் என்ன டைம்ங்க பௌர்ணமி பௌர்ணமி எப்படி இருக்கும் நல்லா வெளிச்சம் இல்லீங்களா நான் இதுக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கேன் முன்னாடி பாக்கலாம் அது சில பிரதர்ஸ் சில சில விஷயம் கொடுக்குறான் ஏசு கிறிஸ்து சிலையில மறிக்கும் போது என்னாச்சுன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்ட மாதிரி சில விஷயம் கொடுக்குறான் நம்ம பார்க்கலாம் நம்ம நம்ம ஸ்டடி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்போ அந்த டைம் ஃபுல் மூன் இல்லைங்களா பௌர்ணமி நல்ல வெளிச்சம் இருக்கு பட் என்ன என்ன பண்றாங்கன்னா அந்த தீவட்டி பந்துட்டுலாம் கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் பேச என்ன கொண்டு போறாங்க ஆயுதங்கள் இல்லைங்களா கண்டிப்பா எல்லாம் ஆயுதம் வச்சிருப்பான் கொண்டு போறான் போய் என்னன்னா கண்ணி பண்றோம் ஏசு தமக்கு நேரடியா போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார் அப்ப எல்லாம் வராங்க ஏசுக்கு புரிஞ்சுக்கிட்டார் வேலை வந்து சொல்லிட்டு அவரா வாழ்ந்தியா போறார் நீங்க யாரை தேடுகிறீர்கள் கேட்கிறார் உடனே பாருங்க அவருக்கு அவர்கள் பிரதித்தமாக நசரேனாக இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் அவருக்கு இயேசு நான் தான் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் நீங்க யாரும் வாசிக்கிறீங்களா என கம்மி பண்ண முடியல சகோதர சகோதரிகளே அப்ப அந்த பின்னிட்டு விழுகிற விஷயம் ஏன் விழுந்தாங்க அதுதான் காரணம் என்ன இதை பத்தி நாம ரொம்ப டீப்பா பார்க்க போதில் ஒரே சின்ன காரணம் கொடுக்கறாங்க ஏன்னா அங்க போனவங்க சில நிறைய பேர் நிறைய போச்சியவர்கள் சில பேர் என்ன பண்ணிருக்காங்க இயேசுவை தன்னை ஏற்கனவே தெரிஞ்சிச்சிருக்காங்க இயேசுவை ஏற்கனவே தெரிஞ்சிச்சிருக்காங்க அவர் யாரு என்ன விஷயம் கண்டிப்பா ஓரளவு புரிஞ்சிச்சிருக்காங்க அப்போ இவர் தான் இயேசு அப்படி சொன்ன நான் தான் அப்படி சொன்ன உடனே இவரா அப்படி சொல்லி ஒரு என்ன ஒரு பயத்துல போய் என்னன்னா இந்த சிலவா அழிக்கிற என்னன்னா இவங்க வந்தவங்க இவரை பிடிப்போம் நினைச்சு வரல இவங்க மைண்ட்ல வேற யாரும் நினைச்சு வந்திருக்காங்க ஆனா இயேசு அங்க நிக்கிறா தெரியுது நீங்க யார தெரியலீங்க நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி இயேசு உங்களுக்கு வந்த கட்டளை என்னன்னா நாங்க வந்து இயேசு பிடிக்கும் இல்லையா அப்போ என்ன சொல்றாங்கன்னா நான் தான் சொல்லும் போது நீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பயத்துல சின்ன விளக்கம் கொடுக்கறாங்க இதை பத்தி ஒருவேளை வரி நாட்டு இன்னும் சில பாயிண்ட்ஸ் கிடைச்சு நான் மத்தியில் பகிர்ந்து கொள்ள சகோதரர்கள் டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்கு இப்போ இதோட கிளாஸ் முடிக்கிறேன் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ் நீங்க நீங்க அந்த ஒன்பது வரைக்கும் வாட்ச் முடிச்சு நம்ம முடிச்சிடலாம் ஓகே ஆமா சோ அப்போ நீர் எனக்கு சொந்தவர்கள் ஒரு மணியும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்து இது குறித்து இயேசு கிறிஸ்து அவங்க மேல வச்சு அன்பு சிதறாம க்ளோஸ் பண்ற மனசு சகோதரர் ஏன்னா நம்ம என்ன இதுக்கு மேல படிக்க முடியாத டைம் இல்ல சோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம் வீட்டுல போய் மிச்சம் இருக்க வசனம் நீங்க என்ன பண்ணுங்க படிச்சு பாருங்க நீங்க தனிப்பட்டவர்களை தியானிச்சு பாருங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது நீங்க கேளுங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்க விரும்பிட்டீங்கன்னா நீங்க கேளுங்க அவங்க மத்தியில் விளக்கம் கொடுக்குறேன் இதோட நம்ம ஸ்டாப் பண்றோம் அடுத்த வாரம் நீங்க படிச்சுட்டு வர வேண்டிய வசனம் நீங்க எடுத்துக்கோங்க இயேசுவின் சோதனைகள் இல்லைங்களா அதுல நீங்க எது வாசிக்கலாம்னா மத ரீதியில் சோதனை இல்லைங்களா மத ரீதியில மூணு பாகம் இருக்குது மூணு பாகத்தை நீங்க நல்லா தரவா நீங்க வீட்டுல என்ன பண்ணுங்க படிச்சு வந்துருங்க நீங்க தியானிச்சு வந்துருங்க சோ அது அதை குறிச்சு நம்ம தியானிக்கலாம் சகோதரர்களே அப்போ இந்த கிளாக்குடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏசு கிறிஸ்துடைய பாடுகள் அதை நம்ம தியானிக்க வேண்டிய அவசியம் ஏன்னா பாருங்க ஏசு கிறிஸ்து ஏன் அந்த மூணு பேர்த்து கூட்டிட்டு போனார்னா இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்கு நம்ம சகோதர சகோதரே பாருங்க நான் என்ன மாதிரி பாடுபட போறேன், என்ன மாதிரி கஷ்டப்பட போறேன், அது நிமித்தம் தேவனுக்கு என்ன மாதிரி ஜெபம் பண்றேன், இதெல்லாம் நீங்க பாரு. ஏன்னா நான் போனதுக்கு அப்புறம் நீங்க கூட என்ன பண்ணு, இதே போல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த மிகப்பெரிய உதவியா இருக்கும் சொல்லிட்டு இயேசுக்கு கூட்டிட்டு போனார். இது நமக்கு ஒரு மிக முக்கியமான படம். என் மரணத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஏன்னா அவர் மரணத்தை நினைவு கூறும் போதுதான், கடைசி நாட்கப்பட்ட பாடுகள் வேதனைகள் நினைவு கூறும் போதுதான், நாம் அந்த சோதனைக்குள்ள போகும்போது யார பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா அவர் என்ன பண்ணாரோ அதே போல நாம் கூட செய்வதற்கு என்ன பண்ணலாங்க, ஒரு உதவியா அங்கே. இந்த நோக்கத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த கிளாஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த ஸ்டடி கண்டிப்பான சகோதரர்களுக்கு தேவன் தாமே என் மனைவி மாசத்தை கிருப்பி செய்வாராக.
அன்பு சகோதர சகோதரிகளே, சோ நம்ம பார்த்தோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து கல்வாரி வரைக்கும் அவர் எந்த